கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை நேரத்தில் நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பசுத்த மத்தேயு என்பவனின் சுவிசேஷம் 13:44. மத்தேயு 13:44.
அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். The kingdom of heaven is like unto a treasure hid in a field, the which when a man hath found, he hideth and for the joy thereof goeth and selleth all that he hath and buyeth that field. ஒரே ஒரு வசனம், இயேசு கிறிஸ்து இதுல ஒரு உவமையை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யமானது நிலத்தில புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. The kingdom of heaven is like unto a treasure hid in a field. கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஹிடன் ட்ரெஷர். த ஹிடன் ட்ரெஷர், மறைக்கப்பட்ட பொக்கிஷம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்முடைய வாயை திறந்து அவர் சொல்லியிருக்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. அவருடைய டைரக்ட் வேர்ட்ஸாக இருக்கிறது. மத்தேயு 13 7 பேரபிள்ஸ் சொல்லுகிறார். அந்த 7 பேரபிள்ஸில் இது 5வது பேரபிளாக இருக்கிறது. பரலோக ராஜ்யமானது நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். காலையில் கொடுத்த அறிவிப்பை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். வருகிற 14 கவர்மெண்ட் லீவு தான். அன்றைக்கு நமக்கு இங்கே பிரதர்ஸ் மீட்டிங் நடைபெறும். 9 4 வரைக்கும் பிரதர்ஸ் மீட்டிங் நடைபெறும். அது மாத்திரமல்ல, வருகிற அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனைக்கு பின்பு நமக்கு ஆகாரமானது கொடுக்கப்படும். எல்லாரும் ஜெபத்தோடு அதில் பங்கு பெறும்படியாக, தவறாதபடி பங்கு பெறும்படியை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்ம செய்திக்கு வரலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், பரலோக ராஜ்யமானது நிலத்திலே புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. எ ட்ரெஷர் ஹிடன் இன் த ஃபீல்டு. பொக்கிஷமானது நிலத்திலே மறைந்திருக்கிறது. ஒரு மனுஷன் அதை காண்கிறான். அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அந்த இடத்துல பொக்கிஷம் இருக்கிறத மறைத்துனா யாருக்கும் சொல்லலை. அவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதை யாருக்கும் அவன் வெளிப்படுத்தவில்லை. அதை மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே, அதை பற்றி அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த பொக்கிஷத்தை அடைய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த பொக்கிஷத்தை குறித்து அண்ட் ஃபார் த ஜாய் தேர் ஆஃப், அதனாலே அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அவன் போய் என்ன செய்கிறான் என்றால், தனக்குண்டான எல்லாவற்றையும், தனக்குண்டான ஆசிகள், தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் விற்று, அவனுடைய கார் மற்றும் என்னென்ன இருக்கிறதோ அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்று அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த நிலத்தை வாங்குகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அண்ட் பயத் தட் ஃபீல்டு. ஒரே ஒரு வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை முடிச்சிட்டார். அது 5th பேரபிளாக இருக்கிறது. 5th பேரபிள் மார்ட்டின் லூத்தர் வந்து அந்த புதையில கண்டுபிடித்தார், அந்த சத்தியத்தை கண்டுபிடித்தார். 5th ஏஞ்சல் மார்ட்டின் லூத்தர், அவர் வந்து அந்த சத்தியத்தை கண்டுபிடிச்சார். அது குறித்து சந்தோஷம் அடைந்தார். எவ்வளோ அருமையான ஒரு சத்தியம், எவ்வளோ ஒரு, இது ஒரு கோல்டன் நக்கெட், தங்க கட்டி என்று சொல்லி அதுக்கு வந்து அதை வேல்யூவை அவர் அறிந்தார். அந்த உள்ள இருக்கிற அந்த நிலத்தில் இருக்கிற புதையல், அந்த பொக்கிஷத்தினுடைய வேல்யூவை அறிந்தார். அவர் மிக சந்தோஷப்பட்டார். அதனால தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்றார். அவர் தன்னுடைய பதவி, தன்னுடைய எல்லா விதமான அவருடைய அந்தஸ்து எல்லாத்தையும் விற்றுவிட்டு அந்த வார்த்தைக்காக அவர் ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது அவர் அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டார் என்று உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு நான் பல வருடங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்பொழுது நான் வந்து இதை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பிரசங்கம் பண்ணுகிறேன். சிலர் வந்து பாஸ்டர் நீங்கள் அப்பவும் பண்ணீங்களேன்னு கேட்பாங்க. அப்படி ஒரு பாஸ்டர் கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அப்படி கேட்குறாங்கன்னா அவங்க பிரசங்கத்தை வந்து இன்டலெக்சுவல் நாலேஜுக்காக கேட்குறாங்க. ஏன்ட சிலர் அவ்விதமாக கேட்பாங்க, எனக்கு அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. நாங்கள் இன்டலெக்சுவல் நாலேஜுக்காக நான் பிரசங்கம் பண்ணுறேன், உங்களுக்கு அறிவு வர்றதுக்காக பிரசங்கம் பண்ணுறேன்னா இல்லை, உங்களுக்கு விசுவாசம் வர்றதுக்காக, நீங்கள் வந்து அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணுன்காக பிரசங்கம் பண்ணுறோம். ஒவ்வொரு பிரசங்கமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரதர் டோக்கன், பிரதர் பிரன்காம் டோக்கனை வந்து 4 முறை பேசியிருக்கிறார். பெர்சவரன்ஸ், விடாமுயற்சிங்கிறதை 20 முறை பேசியிருக்கிறார். அவர் இன்ஃப்ளூவன்ஸ் என்ற செய்தியை வந்து பல முறை பேசியிருக்கிறார். எல்லாத்தையும் 10-20 முறை பேசியிருக்கார், ஒரே தலைப்பில் பேசியிருக்கிறார். அப்படின்னா பிரதர் பெர்னாண்ட போய் நீங்கள் ஏற்கனவே பேசியிருக்கீங்கன்னு அவர்கிட்ட சொல்ல முடியுமா? அல்ல, அந்த செய்திக்கும் இந்த செய்திக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஒரு ஃபோக்கஸ், இது ஒரு ஃபோக்கஸ். அப்படி புதுசு புதுசாக பேசணும், 1000% மேலே பேசணும்னா புது பைபிள் தான் வேணும். இன்னொரு பைபிள் வேணும், வேற ஒரு பைபிள் வேணும். அதனால அப்படி பாசத்தை வந்து சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அதான் பாசர் என்ன நினைப்பார், நீங்கள் வந்து அறிவுக்காக உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்களுக்கு அறிவு வேணும்னா உங்களுக்கு விசுவாசம் வேணும்னு பிரசங்கம் பண்ணுறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஃபெய்த் வரணும். அதில் ஒவ்வொரு பிரசங்கமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பொழுது பேசுனது ஒரு ஸ்டாண்டர்ட், இப்பொழுது பேசுறது வேற ஒரு ஸ்டாண்டர்ட். அப்பொழுது வேற ஒரு ஃபோக்கஸ், இப்பொழுது வேற ஃபோக்கஸ். அதனால பாசத்தை வந்து, பாசர் நீங்கள் அப்பவும் பேசுனீங்களே அந்த வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது. சொல்கிறது ரொம்ப தப்பான காரியம். அது பாசரை வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். சிலர் கொஞ்சம் படிப்பறிவே கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்கிட்ட சொல்ல, பாசர் நீங்கள் அதை அப்பவும் ஒரு தடவை பேசுனீங்களே அப்படிம்பாங்க. ஆஹா, அப்போ உங்களுக்கு நான் வந்து புதுசு புதுசாக வேணும்னா எனக்கு வேற ஒரு பைபிள் வேணும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பாசத்தை பேசும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் உங்களை குறித்து என்ன நினைப்பார் அப்படின்னு நினைக்கணும். அப்போ இவங்களை வந்து நாலேஜுக்காக தான் கேட்குறாங்க, புதுசு புதுசாக வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, உங்களை பற்றி என்ன ஆண்டவர் என் கூட பேசினார், உங்கள் கூட ஆத்மாவோடு பேசினார், அதைத்தான் சொல்லணும். இந்த மெசேஜ் மூலமாக ஆண்டவர் என் கூட இப்படி பேசினார் பாஸ்டர், உடனே நான் ஒப்பு கொடுத்தேன், அப்படி சொல்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த மெசேஜ் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, எனக்கு அது என் ஃபெய்த்தை அது இன்க்ரீஸ் பண்ணது, என் லைஃப் அது லிஃப்ட் பண்ணது, அப்படி நீங்கள் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நல்லா எல்லாருமே என்ன செய்யணும், பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது மெசேஜை குறித்து பேசும்பொழுது கொஞ்சம் யோசித்து பேசணும். நீங்கள் எப்படி உங்கள் மைண்டு எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்ச் பண்ணிடுவேன். இல்லை இப்பொழுது நான் என்னச்சா ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது ஒரே ஒரு வசனம் தான் ஏசுக்கு சொல்லுகிறார். அதான் ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லணும்னு எனக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறார். நான் புதுசு புதுசாக பேசுறதுக்காக ஆண்டவர் என்னை அழைக்கலைன்னா அதில் மறைந்திருக்க ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகணுங்கிறதுக்காக பிரசங்கம் பண்ணுங்க. இங்கே வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே ஒரு நிலத்தில் பொக்கிஷம் இருக்கிறது. ஒருவன் அது அங்கே பொக்கிஷம் இருக்கிறது என்று அவனுக்கு தெரிகிறது, புதையல் இருக்கிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த புதையலை அடைய வேண்டும், அந்த பொக்கிஷத்தை அடைய வேண்டும் என்றால் முதலாவது அந்த ஃபீல்டு அவன் வாங்க வேண்டும். அது வேற ஒருத்தனுக்கு சொந்தமாக இருக்கிறது. இஃப் யூ வாண்ட் டு கெட் த ட்ரெஷர், யூ ஹேவ் டு பை த ஃபீல்டு. அந்த ட்ரெஷரை பெற வேண்டும் என்றால் அந்த அந்த ஃபீல்டு, அந்த வயலை நம்ம வாங்க வேண்டும், அந்த இடத்தை வாங்க வேண்டும். அந்த இடத்தை வாங்கினால் அந்த பொக்கிஷத்தை அடைய முடியும். ஃபர்ஸ்ட்ல அந்த இடத்தை வாங்க வேண்டும். ஹி டிட் பை த ட்ரெஷர், அந்த ட்ரெஷரை அவன் வாங்கலை, அந்த நிலத்தை தான் வாங்கினான்னு சொல்லப்பட்டிருக்கும். நம்ம ட்ரெஷரை வாங்க போகல, ட்ரெஷர் ரொம்ப வேல்யூ, அந்த பொக்கிஷம் ரொம்ப வேல்யூ, எவ்வளோ கோடிக்கணக்கான ரூபா பெறும், அதை கொடுத்து அதை போய் நம்ம வாங்கலை. நம்ம வாங்கிறது அந்த ஃபீல்டை தான் வாங்குகிறோம், அந்த நிலத்தை தான் வாங்குகிறோம். நிலத்தை வாங்கினால் அது நமக்கு சொந்தமானால் அந்த நிலத்தில் இருக்கிறது எல்லாமே நமக்கு சொந்தம். நம்ம டிக் பண்ணி அதை தோண்டி அந்த பொக்கிஷத்தை நம்ம எடுத்து விடலாம். They don't because they don't see the value. Yen anegar inda nalathai vaanguvathillai yenendral adanudaiya value adula iruka pokkisathinudaiya value avangalukku theriyilla adanudaiya value avangalukku theriyadanaala avanga vandu andha field ah vandu vaanguradilla namma innikku field ah vaangi irukrom. Hallelujah. இந்த காலத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா பேங்கில் கொண்டு நம்ம டெபாசிட் பண்ணுக்கிறோம். ஒருத்தருக்கு கோல்டு நிறையா இருக்குன்னா அந்த கோல்டை கொண்டு போயிட்டு அங்கே பேங்கில் லாக்கர்ஸில் வைக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் பேங்க்கு கிடையாது, லாக்கர்ஸில் வைக்க முடியாது. அதனால் ஒருத்தனுக்கு நிறைய பொன் வெள்ளி இருக்கிறது, பேல் அவனுக்கு வந்து டைமண்ட் இருக்குது என்றால் என்ன செய்வான் என்றால் அதை வந்து நிலத்தை தோண்டி அதில் புதைச்சி வைப்பான். அவங்களுக்கு அந்த அதை திருடர்கள் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்பதுக்காக பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே புதைச்சி வைக்கலாம், அல்லது வெளியே ஒரு நிலத்தில் பதிச்சு வச்சு அந்த லேண்ட்மார்க்கெல்லாம் அவங்க நோட் பண்ணி விடுவாங்க. இத்தனை இந்த இவ்வளோ தூரத்தில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த காலத்தில் பொக்கிஷங்களை அவிதமாக புதைச்சி வச்சாங்க. நம்ம நாட்டில் வந்து என்ன செய்வாங்கனால அந்த ராஜாக்கள் வந்து கோயிலில் கொண்டு போயிட்டு அந்த பொக்கிஷங்களை அங்கே வச்சாங்க. அங்கே வந்த ரகசியமான உள்ள அறையிலே தங்களுடைய கோல்டு எல்லாம் அங்கே சேர்த்தாங்க. அதே போல் தான் கேரளாவில் டெம்பிளில் நிறைய கோல்டு சேர்க்கப்பட்டிருக்கு. வட இந்தியாவில் அந்த சிலையை சாபிக்கிறதுக்கு அந்த கீழே வந்து அந்த சிலைக்கு கீழே வந்து அவங்க டைமண்ட் எல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க. பாபர் ஏன் இந்தியா மேலே படையெடுத்தார், ஏன் இந்து கோயிலெல்லாம் இடித்தார் என்றால் அந்த கோயிலில் வந்து ட்ரெஷர் இருக்குது. ஒரு கோயிலை எடிக்க போகும் பொழுது அந்த பூசாரி அதை எடிக்க விடக்கூடாதுன்னு இழிக்கக்கூடாதுன்னு ரொம்ப அவன் தடை பண்ணினான். கடைசியாக அவனை வந்து கொன்று போட்டுட்டு அந்த சிலையை வந்து உடைக்கும் பொழுது அதுக்கு அடியில் ரொம்ப டைமண்ட்லாம் இருந்துச்சு. அது அவனுக்கு தெரியுது அது கீழே டைமண்ட் இருக்குன்னு தெரியுது. ஆனால் பாபர் வந்து இடித்தார். இப்படியாக முகலாய மன்னர்கள் வந்து இந்து கோயில்களெல்லாம் இடித்தாங்க. காரணம் என்னென்னா அங்கே ட்ரெஷர் இருக்கு, ராஜாக்கள் கொண்டு போய் அந்த ட்ரெஷரை அங்கே வச்சாங்க. சோலமன் என்ன செய்தான் என்றால் அவன் எல்லா கோல்டையும் அந்த பொக்கிஷ சாலையில் தேவாலயத்தில் கொண்டு வைத்தான். ரகோபயம் காலத்தில் எங்கள் எகிப்தின் ராஜா சீசாக்கு வந்து அதை என்ன சொன்னா தேவாலயத்தில் இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். ராஜாக்கள் வந்து அங்கே கொண்டு பொக்கிஷத்தை வைக்கிறாங்க. எகிப்தில் வந்து அந்த பார்வோன்கள் அந்த எகிப்தின் மன்னர்கள் அவங்களுடைய பொக்கிஷங்களை கல்லறைக்கு கீழே வச்சாங்களாம், சாம்பு கீழே அங்கே வச்சாங்க. இது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது, அங்கே பாதுகாப்பாக இருக்குன்னு வைத்தாங்க. அதனால் என்ன செய்யறாங்கனால இப்பொழுது ஒரு நிலத்தில் பொக்கிஷம் இருக்கிறது, டைமண்ட்ஸ் இருக்கிறது, கோல்டன் நக்கெட்ஸ் தங்க கட்டிகள்லாம் இருக்கிறது. அது எத்தனையோ 100 வருஷத்துக்கு முன்னதாக ஏதோ ரிச் மேன் அல்லது ராஜாக்கள் அங்கே சேர்த்து வச்சிருக்கலாம், நிலத்தில் புதைத்து வைத்து விட்டு அது அப்படியே அவங்க மறித்து போயிருக்கலாம், தெரியாது யாருக்கும் அங்கே இருக்குது தெரியாது. இப்பொழுது ஒரு மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் அவன் வந்து அந்த குறிப்புகளை கண்டுபிடித்து அந்த இடத்துல ட்ரெஷர் இருக்கிறது, கோல்டன் நக்கெட்ஸ் இருக்கிறது, டைமண்ட் இருக்கிறது, ரொம்ப ஜுவல்ஸ் காஸ்ட்லியாக இருக்கிறது, கோடிக்கணக்கான ரூபாய் வேல்யூ பெரும்படியான இருக்கிறது. ஆனால் அந்த நிலத்தை பார்த்தா முள் செடியும் புதரும் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் வெளி தோற்றத்தில் படி பார்த்தா அதில் முள் செடியும் புதரும் வளர்க்கும் பொழுது இந்த அந்த இடத்துக்கு வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கு. அது நன்சை நிலமாக இல்லை, அது வந்து புதர் வளர்ந்ததான ஒரு இடமாக இருக்கனாலே அந்த ஃபீல்டுக்கு வேல்யூ கம்மி. ஆனால் அந்த ஃபீல்டில் இருக்கிற அந்த ட்ரெஷருக்கு வந்து அதிக வேல்யூ, யாருக்கும் தெரியாது. இவனும் யாருக்கும் அதை சொல்லக்கூடாது. அதை என்ன செய்தான் என்றால் அதை மறைத்தான். மறைத்து வைத்து அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த சந்தோஷத்தினாலே என்ன செய்தான் என்றால் அவன் போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்கிறான். கார் வந்து டிப்ரிசியேஷன் ஆகிற ஒரு பொருள், இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு விற்றாலே முக்கால்வாசி விலைக்கு தான் விற்க முடியும், 1 வருஷம் ஆனால் பாதி விலைக்கு தான் விற்க முடியும். கல்யாணத்தில் கார் தராங்க கார் தராங்கன்னா கார் வந்து அது துருப்பிடிச்சு போகிறது. அதனால் மனுஷன் வயிறு எல்லாம் செய்து தான் எல்லாமே வந்து வேல்யூ இறங்கிக்கிட்டு தான் போகும். ஆனால் கோல்டு டைமண்ட் விலை என்றைக்குமே இறங்காது. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப வேல்யூ அதிகம். மற்ற எல்லா உலகத்தில் நம்ம சேர்க்கிற இதெல்லாமே துருப்பிடிச்சு போகிறதா இருக்கிறது, பூச்சி அரிச்சு போகும். இதை திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள், ஆனால் பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்க பூச்சியாவது துருவாவது அதை கெடுக்காது. அதெல்லாம் கார்லாம் சீக்கிரம் துருப்பிடிச்சு போகும். ரெண்டு தடவை சேத்துல நீங்க காரை ஓட்டிட்டு வந்தீங்கன்னா அது துருப்பிடிச்சு போகும். அது உள்ள வந்து சகதியெல்லாம் போய் தண்ணியெல்லாம் போயிட்டு அது சீக்கிரமா துருப்பிடிச்சு போகும். திருப்பி அது ரொம்ப மோசமாச்சுன்னா காயலங்கடையில தான் போடணும். ரொம்ப அடிமாட்டு விலைக்கு தான் விற்க வேண்டியதாக வரும். அதனால என்ன செய்யணும்னா, உலகத்துல இருக்க நம்ம பொக்கிஷங்கள் இந்த அசையும் சொத்துக்கள் எல்லாமே வந்து கெட்டு போகிறதா இருக்கு. வேல்யூ வந்து இறங்கிக்கிட்டே போகும். அது வந்து டிப்ரிசியேஷன் ஆகிக்கொண்டே போகும். வருஷா வருஷம் டிப்ரிசியேஷன் ஆகும். ஆனால் இந்த கோல்டு டைமண்ட் வந்து பேல் டைமண்ட் இதை என்ன சொன்னால் இதெல்லாம் வந்து துருப்பிடிக்காது. அது வர வர அதிக வேல்யூ தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதுங்க, பரலோகத்திலே சேர்த்து வைங்க. பூமியில வந்து துரு அதை பிடிக்கும், அது பூச்சி அதை அரிச்சு போகும், அல்லது திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். ஆனா பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும் பொழுது அங்க பூச்சியாவது துருவாவது அங்க அதை கெடுக்காது, திருடர்கள் அங்க கண்ணமிட்டு திருட முடியாது. அங்க உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். மத்தேயு 6:19 வாசிக்கலாம்.
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு பரலோகத்திலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. நீங்கள் கேட்குற இந்த வெளிப்பாடுகள் இது வந்து என்ன சொன்னால், நீங்கள் அதை ரிசீவ் பண்ண ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த வேர்டு ரெவலேஷன் வர வர அவனுக்குள்ளே ட்ரெஷர் நிறைய வந்துடுது. நிறைய ட்ரெஷர் நமக்குள்ளே வந்துடுது. இது வந்து அழிவில்லாத பொக்கிஷம். இது நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அதனால் இவ்விதமான ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கை நீங்கள் பெறுங்க. இந்த மெட்டீரியல் பிளஸ்ஸிங் இதெல்லாமே துருப்பிடிச்சு போகும். திருடர்கள் வந்து அதை திருடி கொண்டு போகலாம், ஆனால் திருட வந்து திருட முடியாது. ஹல்லேலூயா. அவ்விதமான ஒரு பொக்கிஷத்தை நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். அதனால உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். வேர் தேர் இஸ் யுவர் ஹார்ட் ட்ரெஷர் யுவர் ஹார்ட் வி ஆல்சோ உங்களுடைய இருதயமும் அங்கே இருக்கும். அதனால நம்ம நம்முடைய போக்கஸ் எல்லாம் நம்ம கத்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும். அந்த 6th dimension 7th dimensionோட ஆண்டவரே எனக்கு ஐக்கியத்தை தார். நான் அப்படி ஜோம் பண்றேன். கீழான பாதாளம் இருக்கிறது, அதுல எல்லா விதமான பாவங்களும் இருக்கு. அதோட 5th parimanathodu எனக்கு ஐக்கியம் வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய பசுத்தவான்கள் தீர்க்க தரிசி எல்லாம் 6th 7th dimensionோட லிங்க் பண்ணாங்க. அந்த லிங்கை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த கிருபையை தாரும். நம்ம இருதயம் அங்க இருக்கணும். நம்முடைய இருதயம் கீழான பாதாள காரியத்துல அனித்தியமான பாவ சந்தோஷத்துல இருக்கக்கூடாது. பிசாசினுடைய கிரியைகள் மேல நம்முடைய இருதயம் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் கீழே போகக்கூடாது. நம்முடைய இருதயம் நம்ம மேல இருக்கணும். உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம் இருக்கும். இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டார். சேர்மன் ஆன் தி மவுண்ட் மலை பிரசங்கத்திலே அவர் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். அதில் சொல்லியிருக்கிற வசனம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். மத்தேயு 5:6-7 3 சேர்மன் ஆன் த மவுண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். அது மனப்பாடம் செய்ய வேண்டிய வசனமாக அது இருக்கிறது. அதனால அருமையானே கத்தர் அவிதமாக சொல்லி இருக்கிறார், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, ஃபார் வேர் யுவர் ட்ரெஷர் இஸ் தேர் வில் யுவர் ஹார்ட் பி ஆல்சோ. நீங்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். லே அப் ஃபார் யுவர் செல்ஃப் ட்ரெஷர் இன் ஹெவன். Lay not up for yourself treasure upon earth. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஒரு மனுஷனுக்கு இப்போ அதிக ட்ரெஷர் இருக்குது. கோல்டு நக்கெட்ஸ் தங்க கட்டிகள், அவனுக்கு டைமண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது. அதெல்லாம் என்ன செய்கிறான் என்றால், நிலத்தில் புதைச்சி வச்சு விட்டான். அதில் புதர் வளர்ந்துருக்குது. அதில் எதுவுமே அந்த லேண்டு வேல்யூ இல்லாத போல தெரிகிறது. ஆனால் இப்பொழுது ஒரு மனுஷன் அதை கண்டுபிடிக்கிறான், அங்கே பெரிய நெக்கெட்ஸ் இருக்கிறது. தோண்டி எடுத்தால் அங்கே ரொம்ப அதிக அந்த ட்ரெஷர் பொக்கிஷம் இருக்கிறது. அதனால நான் அதை அடைய வேண்டும். எனக்கு இருக்கிற கார், எனக்கு இருக்கிற எல்லா விதமான பொருட்களும் அதெல்லாம் துருப்பிடிச்சு போறது, அதெல்லாம் வேல்யூ ரொம்ப கம்மி. இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதெல்லாம் வித்துட்டு நான் அந்த லேண்டை வாங்க வேண்டும். அந்த லேண்டை நான் எதற்காக வாங்குறேன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே அந்த ரகசியத்தை அவன் சொல்லலை, அதை மறைச்சி வச்சிருக்கிறான். அல்லது அதில் பொக்கிசம் இருக்குன்னு யார்ட்டையாவது வாய் விட்டுட்டா போச்சு, ஒருத்தர்கிட்ட சொன்னால் ஊரெல்லாம் சொல்லிவிடுவாங்க. இப்போ வேறு செல்ஃபோன் இருக்குது, யார்ட்டையாவது எது சொன்னால் உடனே செல்ஃபோனில் அடுத்த செகண்டில் வந்துடும். ஒரே கிளிக்கில் அவங்க வந்து லைன் கொடுத்துருவாங்க, எல்லாருக்கும் லைன் கொடுத்துருவாங்க. அவ இதை ஒரு காலத்தில் இருக்கிறோம். நியூஸ் ரொம்ப வேகமாக போகும், பேட் நியூஸ் ரொம்ப மோகமாக போகும், இது பொறாமையில் சொல்லிவிடுவாங்க. இதனால் அவன் அதை மறைக்கிறான், யாருக்கும் அது தெரியாமல் அதை மறைக்கிறான். பின்பு அவன் உள்ளத்தில் ரொம்ப சந்தோஷம், நான் அதெல்லாம் பெற்றுனா மல்டி மில்லினியராக மாறிடுவேன், நான் பெரிய ரிச்மேனாக மாறிடுவேன், நான் கோடீஸ்வரனாக மாறிடுவேன். அதனால் அவனுக்கு அதனால் ஒரு சந்தோஷம், அதனால் எவ்வளோ ஃபியூச்சர் அங்கே வந்து பிளஸ்ஸிங் இருக்கிறது. பெரிய மாளிகை கட்டி நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை செய்ய முடியும். அந்த ட்ரெஷர் மட்டும் எனக்கு கிடைச்சால் வேண்ட. ஒருத்தர் நம்ம காலத்துக்கு முன்னால் பேசினார், அவர் பேச்சுவாக்கில் அப்படி சொல்கிறாரு. அவர் வாடகை வீட்டில் இருக்கிறாரு, அவர் நல்ல வேலை, அவர் ஒய்ஃபும் வேலை டீச்சராக இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சொந்த வீடு நம்மளால வாங்க முடியல, நம்ம அப்படி போயிட்டே இருச்சுல்ல, ரூபா வந்து கட்டுக்கட்டாக கிடக்கணும், நம்ம எடுத்துக்கிடணும் அப்படின்னா நம்ம வாங்கலாம். பாருங்க, நல்ல வேலை தான் பார்க்குறாரு. சொந்த வீடு நம்மளால ஏற்படுத்த முடியாது, ரோட்டில் போச்சல்ல, ரூபா கட்டுக்கட்டாக கிடக்கணுமா, எவனோ அதை விட்டுட்டு போகணுமா, நம்ம உடனே போய் அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது. இதே போல் எல்லாருமே புதையலை விரும்புகிறாங்க, எல்லாருக்கும் அது இது கட்டுக்கட்டாக கிடைக்கணும், இதோ கோல்டு எல்லாம் நம்ம போகிற வழியில் கடந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கிடலாமே அப்படின்னு மனுஷனுக்கு அவ்விதமான ஒரு அங்கே மனசில் அப்படி ஒரு ஆசை இருக்குது. பொதுவாக நேருக்கு அவ்விதமாக இருக்குது. நம்ம சும்மா அப்படி போயிட்டு சொல்ல கிடக்கணும், நம்ம தூக்கிட்டு வச்சுக்கணும், வஞ்சிக்கணும், நம்ம வந்து புதையலை பார்க்கணும், புதையலை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவன் வந்து அங்கே வந்து புதையல் இருக்கிறது என்பதை கண்டுகொண்டான், அதை மறைத்தான், யாருக்கும் சொல்லலை. ரோட்டில் கிடக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு செயின் கிடக்குன்னு நீங்கள் அதை எடுத்துட்டீங்கன்னா உடனே போலீஸில் கொண்டு ஒப்படைக்கணும், அல்லது அதை கண்டுபிடிச்சி உங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் குற்றவாளியாக மாறிடுவீங்க. இப்போ நம்ம எது ரோட்டில் கிடந்தாலும் எடுக்கக்கூடாது, எடுத்தால் நம்ம மேலே அதை யாராவது ஒருத்தன் பார்த்துருவான், அவன் வந்து போலீஸுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டா நம்ம மாட்டிக்கிடுவோம். அதனால் பொருள் கிடந்தால் அதை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணுமே ஒழிய நம்ம அதை வச்சு நம்ம ஆதாயம் பண்ண முடியாது. புதையலை எடுத்தால் கூட அது அங்கே வந்து கவர்மெண்ட்டுக்கு அதை கொடுக்கணுமே ஒழிய நம்ம வச்சுக்கிட முடியாது. இந்த காலம் அப்படி, ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அப்படி இல்லை, புதையல் கிடைச்சி அவன் எடுத்துக்கிடலாம். இந்த காலத்தில் நம்ம புதையல் எடுத்தாலும் ஆபத்து, ஆனால் அந்த காலத்தில் புதையல் எடுக்கலாம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அங்கே புதையல எடுத்தால் எல்லாமே அவனுக்கு சொந்தம், ஆனால் அதை யாருக்கும் சொன்னால் அவங்க பொறாமப்படுவாங்க, அவங்க ஏதாவது வந்து அதுக்கு விரோதமாக செய்யலாம். அதனால் அவன் அதை மறைத்து சந்தோஷத்தினாலே தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். 44 மறுபடியும் வாசிக்கலாம்.
அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது, அது ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான்.
ஏதோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான், அதான் ஹிடன் ட்ரெஷர். ஹிடன் ட்ரெஷர் இன் தி ஃபீல்டு, அது நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னதாக யாரோ அந்த பொக்கிஷத்தை அங்கே மறைத்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அவன் அதை கண்டுபிடிக்கிறான். அதனால் ஹி வாஸ் வில்லிங் டு செல் எவ்ரி திங் அவைலபிள் காஸ்ட் எவ்ரி திங், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஏனென்றால் இதெல்லாம் வேல்யூ கம்மி, அந்த ட்ரெஷருடைய அது அதிக வேல்யூ, அது அதை விட 1000 லட்சம் மடங்கு விலை அதிகம். இவனுக்கு இருக்கிற இவன் ரிச்மேன் தான், இவனுக்கு உண்டான எல்லாத்தை விட அந்த பொக்கிஷம் அதிக விலை. ஒரு டைமண்டை வச்சு வளசர வாக்கத்தையும் வாங்கலாம். பைபிளில் வெளிப்படுத்தல் 21:1 போட்டிருக்கிற டைமண்ட் அவ்வளோ காஸ்ட்லியானது, அந்த டைமண்ட் சிட்டிக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். ஒரு டைமண்டை கூட நான் கண்ணால் பார்த்ததில்லை, அங்கே 12 டைமண்ட் இருக்கிறது, ரொம்ப காஸ்ட்லியானது. அந்த டைமண்ட் சிட்டிக்கு தான் நம்ம போகிறோம், அந்த கோல்டன் சிட்டிக்கு நம்ம போகிறோம். இவன் ஒரு ரிச் மேன், அதனால அந்த இதுல வந்து ஜுவல்ஸ் கோல்டு டைமண்ட் எல்லாமே இருக்கிறது. அதை தோண்டி அதை எடுத்துக்கொள்ளலாம், ட்ரெஷர். அதனால நமக்கு எது அதிக வேல்யூவா இருக்கிறோ அது நமக்கு ட்ரெஷரா இருக்கிறது. நீங்க எதை வேல்யூ அதிகமா பண்றீங்களோ அது உங்களுடைய ட்ரெஷர். இங்க வந்து பூமியிலே எங்க பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அவன் அதை கண்டுபிடிக்கிறான், அவன் போய் இதை வாங்கி கொள்கிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லி அதை நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். அப்பொழுது நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஆதியாகமம் 23:12 வாசிக்கலாம்.
நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும், அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான்.
இப்பொழுது நான் இப்பொழுது சாராஸ் டெத்தை குறித்து சொல்லி, சாராளுடைய மரணம், சாராள் மரித்து போகிறாள். கத்தர் வந்து சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரியை கொண்டு வருகிறார். ஆதியாகமம் 19:19 சோதோமின் அழிவை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 20:1 பாடி சேஞ்ச், ஏப்ரஹாம் அண்ட் சாரா, சாரா அழகான பெண்ணாக மாறிவிட்டாள். அபிமெலேக்கு அவளை பார்க்கும் பொழுது, உலகத்திலே இவ தான் அழகி, நம்முடைய தேசத்திலே இவ்வளோ அழகான பெண் இல்லை என்று அவளை அடைய வேண்டும் என்று மனைவியாக்கி கொள்ள நினைக்கும் பொழுது கத்தர் அவனை எச்சரிக்கிறார். நல்ல 90 சாரா ரொம்ப யங்காக மாறிவிட்டாள். 20:21 ஈசாக்குடைய பிறப்பை குறித்து வாசிக்கிறோம். இஸ்மவேல் புறக்கணிக்கப்பட்டதை வாசிக்கிறோம். 22:2 அவனுக்கு அங்கே வந்து ஈசாக்கை பலி செலுத்த போகும்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து ஆட்டுக்குட்டியை அவனுக்கு காண்பிக்கிறார். யெகோவா இரே என்பதை வாசிக்கிறோம். 23 டெத் ஆஃப் சாரா, சாராளுடைய மரணத்தை வாசிக்கிறோம். 24 ஈசாக்குடைய மேரேஜ், ஈசாக் ரெபேக்காவுடைய மேரேஜ் வாசிக்கிறோம். 25 டெத் ஆப் ஏப்ரஹாம், ஆப்ரஹாமுடைய மரணத்தை வாசிக்கிறோம். ஆப்ரஹாம் 175 உயிரோடு இருந்தான், சாரால் 127 உயிரோடு இருக்கிறார். விதமாக அது என்னன்னு அக்யூரேட்டா தெரியல, அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ சாரால் வந்து மரித்து போகிறாள். 23 டெத் ஆப் சாரா, சாராவுடைய மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். அதனால் இப்பொழுது ஆப்ரஹாம் என்ன செய்கிறான் என்றால், சாராளுக்காக புலம்பி அழுதான் என்று 2 வாசிக்கிறோம். அப்படியே மனைவி சரீரத்துக்கு முன்னால் இருந்து அழுதுகிட்டே அப்படியே உட்காரல. அவனுக்கு என்ன பொறுப்புனா அந்த பிரேதத்தை அடக்கம் பண்ண வேண்டும். அதனால் அழுதுகிட்டு இருந்தான். இப்போ எழும்பி என்ன செய்கிறான் என்றால், அந்த தேசத்தில் இருக்கிற அந்த எப்ரோன், ஆப்ரஹாம் வந்து ஏத்தின் புத்திரராகி அந்த எப்ரோன்ட்ட போகிறான். அந்த ஹிட்டாய்ட்ஸ் ரொம்ப பலசாலிகள், ரொம்ப பயங்கரமான ஜாதி. அந்த ஹிட்டாய்ட்ஸ் ஏத்தியர்கிட்ட போய் அங்கே எப்ரோன் என்கிறவன்ட்ட அவன் போகிறான். போய் என்ன செய்கிறான் என்றால், எனக்கு வந்து எனக்கு டெட் பாடி இருக்கு, என் மனைவியினுடைய பிரேதத்தை அடக்கம் செய்ய வேண்டும், எனக்கு வந்து உங்களுடைய நிலத்தை தர வேண்டும் என்று கேட்கிறான். அந்த மக்பேலா குகை இருக்கிறதான அந்த இடம் வேண்டும் என்று கேட்கிறான். 9 வாசிக்கலாம்.
தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியா இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது பெருமான விலைக்கு அவரதை தருவாராக என்றான்.
சரி, சாரால் 127 மரித்து போனாள் என்று 1 வாசிக்கிறோம். ஆப்ரஹாம் அதுக்கு பிறகு 175 மரிக்கிறான். முதல்ல மனைவி மரித்து போனால், ரெண்டாவது தான் கணவன் மரிக்கிறார். அநேக குடும்பங்களில் கணவன் முதலாவது மரிப்பார், மனைவி விடோவாயிருப்பாள். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. அங்கே மனைவி மரித்து போனால் மனைவியை அடக்கம் பண்ண வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. அந்த எப்ரோன்ட்ட போய் கேட்குறான், அந்த மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக இருக்கும்படி தர வேண்டும். அங்கே மக்பேலா குகை இருக்கிறது. நம்மெல்லாம் அடக்கம் பண்ணுறது மண் அறையில் அடக்கம் பண்ணுறோம், ஆனால் கல்லறைன்னு சொல்கிறோம். கல் அறை, கல் பிளஸ் அறை, கல்லறை. ஆனால் நம்ம அடக்கம் பண்ணுறது மண் பிளஸ் அறை, மண் அறையில் தான் அடக்கம் பண்ணுறோம். யூதர்கள் வந்து அவங்க கல்லறையில் அடக்கம் பண்ணாங்க. கல் அங்கே மலையில் அங்கே செதுக்கி அங்கே கல் அங்கே அடக்கம் பண்ணும் பொழுது மண்ணில் அவங்க அடக்கம் பண்ணலை. அதனால் அந்த குகையை கேட்குறான். அங்கே வந்து மக்பேலா என்ற குகை இருக்கிறது. அது ஒரு மலைநாடு. அந்த மலைநாட்டிலே அந்த கல்லறை பூமி அங்கே அந்த குகை இருக்கிறது. அந்த இடத்துல என்னுடைய மனைவியினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண வேண்டும். அவங்க எம்பால்மிங் பண்ணுவாங்க. எம்பால்மிங் பண்ண அந்த பாடி ரொம்ப நாள் கெட்டு போகாது. அந்த பாடியை எம்பால்மெண்ட் பண்ணி அந்த கல்லறையில் அடக்கம் பண்ண வேண்டும் என்று கேட்கும் பொழுது அந்த ஸ்பெசிஃபிக் பிளேஸ் அங்கே சொல்லுகிறான். அது பெருமான விலைக்கு அதை தருவாராக. எப்ரோன் என்ன சொல்லுகிறான், அது என்ன எவ்வளோ பெரும், 400 சேக்கல் வெள்ளி பெறும். அது என்னதுக்கு, நீர் எங்கள் மத்தியில் ஒரு பிரபுவாயிருக்கிறீர், பிரின்ஸாயிருக்கிறீர், கணம் பொருந்திய மனுஷனாயிருக்கிறீர், அதை நீரே வச்சுக்கிடும், நான் எனக்கு ஒன்றும் பணம் தரான்டாம் அப்படின்னு வச்சுக்கிடுன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் அதை கேட்கல. எனக்கு நீங்கள் வந்து தரணும்னா நீ விலக்கரையத்தை இந்த கொடுத்து தான் நான் வாங்குவேன், நான் வந்து டொனேஷனாக இது எனக்கு வேண்டாம், இலவசமாக எனக்கு அந்த கல்லறை பூமி வேண்டாம், அதை வந்து நான் கிரயம் செலுத்தி நான் பெற்றுக்கொள்ளுவேன். தர மனசாக இருந்தால் நாங்கள் என் கையில் வந்து அந்த பணத்தை நீர் வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு 400 சேக்கல் வெள்ளி பெறும் என்று சொல்லுகிறான். 15 வாசிக்கலாம்.
என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும், அதன் நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும், எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம், நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை.
எனக்கும் உமக்கு அது என்ன காரியம், 400 சேக்கல் தான் பெறும். 400 சேக்கல் வெள்ளினா அதே ரொம்ப அதிக விலை தான். இருந்தாலும் அது என்ன, அது என்ன ஒரு பெரிய காரியம், நீர் அடக்கம் பண்ணும், ஃப்ரீயாக அடக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான் என்றால், நீர் வந்து என்ன சொல்றேன், அதை நேர் அந்த பணத்தை வந்து எவ்வளவு கரையும் பெருன்னு சொன்னா அதே பணத்தை கொடுத்துருதான். 16
ஆபிரகாம் எப்ரோனின் சொல்லை கேட்டு ஏத்தின் புத்திரக்கு முன்பாக எப்ரோன் சொன்னபடியே வர்த்தகத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறைவேற்றி,
வர்த்தகத்தில் செல்லும்படியாக 400 சேக்கல் அவன் சொன்னபடியே 400 சேக்கல் வெள்ளிய நெருத்து இது அவன் கையில கொடுக்கும் பொழுது அந்த லேண்ட்ல இருக்கிற எல்லா, அது புதரா இருந்தாலும் அது மரம் செடி இருந்தாலும் எல்லாமே அவனுக்கு சொந்தம், அதுல இருக்க எல்லாமே அவனுக்கு சொந்தம். 17
இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிராக மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதில் உள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும் அவனுடைய ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரன் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக
அவன் நிறுத்து கொடுத்து அதை பத்திரம் முடிச்சாச்சு. இப்பொழுது அதுல இருக்கிற எல்லாமே, அதுல இருக்கிற குகை, அதுல இருக்கிற மரங்கள் எல்லாமே அவனுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. நிலத்தை வாங்குகிறான். அதுல ஒரு பொக்கிசம் இருக்கு நிலத்துல. அது வந்து யாருக்குமே தெரியாது, ஆபிரகாமுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஏத்தின் புத்திரன் ஆகிய அந்த எப்ரோனுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. அவனுக்கு வேல்யூ இந்த 400 சேக்கல் வெள்ளி பெறும். ஆனால் இவனுக்கு அந்த லேண்டு ரொம்ப வேல்யூ, அங்கே உள்ள ட்ரெஷர் இருக்குது. ஹல்லேலூயா. அதனுடைய வேல்யூ வந்து எப்ரோனுக்கு தெரியாது. அவன் ஏத்தின் புத்திரனாக இருக்கிறான். அவன் ஒரு அவிஸ்வாசி, அவனுக்கு அந்த வேல்யூ தெரியாது. அவன் ஒரு அன்பிலீவர், அவனுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதை ரிவீல் பண்ணுகிறார். அந்த என்ன ரிவீல் பண்ணுகிறார் என்றால், அந்த இடம் வந்து விசேஷித்த உடம்பு, அது ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸு. அதில் வந்து என்னதுக்கு கோல்டன் நக்கெட்ஸ் இருக்குது, அதில் பொக்கிஷம் இருக்கிறது. நீ வந்து அந்த இடத்த வந்து உனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுது அதில் இருக்கிற பொக்கிஷம் உனக்கு சொந்தம். நிலத்தை வாங்கிட்டா அதில் இருக்க பொக்கிஷம் உனக்கு சொந்தம். மற்றவனுக்கு அது தெரியாது. அது ஒரு கல்லறை பூமி, அது ஒரு குகை மாதிரி இருக்குது. அதில் சில மரங்கள் அங்கங்கே வளர்ந்துருக்குது. இதுதான் தெரிகிறதே ஒழிய, ஆனால் அதில் ஒரு ட்ரெஷர் இருக்கிறது, அங்கே கோல்டன் நக்கெட்ஸ் இருக்கிறது என்பது எப்ரோனுக்கு தெரியாது, அந்த லேண்ட் ஓனருக்கு தெரியாது. இப்போ அந்த லேண்ட் ஓனர்லேருந்து இவனுக்கு அது சொந்தமானது தான் அந்த ட்ரெஷர் அவன் அடைய முடியும். இதுக்காக ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்றால், தனக்குண்டானதை விற்ற 400 சேக்கல் வெள்ளியை அவனுக்கு நெருத்து கொடுக்கிறான். அவன் அதை பர்ச்சேஸ் பண்ணுகிறான். பர்ச்சேஸ் பண்ணி என்ன செய்கிறான் என்றால், சாராளை அங்கே அடக்கம் பண்ணினான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். டெமனாலஜி என்ற செய்தியில் 53 வருஷம் 11 மாதம் 12 தேதி கொடுத்த செய்தியில் பேராகிராஃப் 33 இருந்து அவர் தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அங்கே வந்து என்ன செய்கிறார் என்றால், அந்த பரியல் பிளேஸை ஆபிரகாம் வாங்குகிறான். சாரா மரிக்கும் பொழுது 400 சேக்கல் வெள்ளி அங்கே நெருத்து கொடுத்து அங்கே வாங்குகிறான். அவன் சாராளை முதலாவது அங்கே அடக்கம் பண்ணுகிறான். பின்பு ஆபிரகாமும் அங்கே அடக்கம் பண்ணுகிறான். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு அவனுடைய மருமகள் ரெபேக்காலும் மறித்து அங்கே தான் அடக்கம் பண்ணுகிறார்கள். இதோ ஜேக்கப் டைட் டவுன் இன் ஈஜிப்ட். யாக்கோபு எகிப்திலே மரித்து போகிறான். ஹீ செட் டோன்ட் பரி மீ டவுன் ஹியர், இங்க வந்து இந்த எகிப்திலே என்னை புதைக்காத, நீ வந்து அங்க கொண்டு போகணும். பரி மீ இன் வித் மை ஃபாதர் இன் த கேவ், அந்த குகையில தான், மக்பேலா குகையில தான் என்னை அடக்கம் பண்ண வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறான். ஆதியாம் 47:29 வாசிக்கலாம்.
பின்னும் அவர் அவர்களை நோக்கி,
அதாவது 47
வரவழைத்தவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடன் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மையும் உள்ளவனாயிரு, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாத,
என்னை வந்து எகிப்திலே நீ அடக்கம் பண்ணாத, நீ வந்து என்ன செய்யணும், 30 வாசிக்கலாம்.
நான் என் பிதாக்களோட படுத்துக் கொள்ள வேண்டும், ஆகையால் நீ எகிப்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் அவளை அடக்கம் பண்ணிருக்கிற நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு.
அந்த லேண்ட்ல தான் ட்ரெஷர் இருக்குது, அந்த லேண்ட்ல போய் தான் என்ன அடக்கம் பண்ண வேண்டும், அவர்கள் அடக்கம் பண்ணியிருக்க நிலத்திலே என்னையும் அடக்கம் பண்ணு என்றான். அப்பொழுது யோசேப்பு நான் அப்படியே செய்கிறேன் என்று ஆணையிட்டு கொண்டான். அதுக்கு பின்புதான் மரிக்கிறான். அதனால இங்க பாக்குற ஜோசப், அதுக்கு பிறகு அவன் யோசேப்பு வந்து யோசேப்பு மரிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறான், என் பாடியை எகிப்தில் விட்டுட்டு போயிடாதங்க, என்னை வந்து அந்த மக்பேலா குகையில தான் அடக்கம் பண்ணணும். ஆபிரகாம் கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அந்த லேண்டு, ட்ரெஷர் ஹிடன் இன் த லேண்ட், அதில் வந்து பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே தான் வந்து அடக்கம் பண்ணணும்னு சொல்லுகிறான்.
ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்துக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணையிடுவித்துக்
கொண்டான். இஸ்ரவேல் புத்திர ஆணையிட்டுக் கொண்டான், என்னுடைய எலும்பை நீங்க இங்க விடாதங்க, என் எலும்பை அங்க போய் அடக்கம் பண்ணணும். பாருங்க என்னன்னா, அந்த லேண்ட் என்னது, அது ஒரு சாதாரண லேண்டு, எப்ரோன் பார்வையில் 400 சேக்கல் வெள்ளி தான், அதில் குகை இருக்கிறது, அது ஒரு மலைப்பிரதேசம், அந்த இடத்த வந்து அவன் வாங்கியிருக்கிறான். வாங்கின பிறகு சொந்தமாகிவிடுது. டொனேஷனாக நம்ம ஒருத்தட்ட வாங்கிறது யோசிக்கணும், கிரயமாக வாங்கணும், அப்பொழுது தான் அது மேலே அவங்களுக்கு ஆதிக்கம் கிடையாது. அது நமக்கு முற்றிலும் சொந்தமானா கிரயம் செலுத்தி வாங்க வேண்டும். இலவசமாய் வாங்குவதை விட நம்ம வந்து கரையை செலுத்தி வாங்கும் பொழுது நமக்கு முழு உரிமையும் அதன் மேல இருக்கிறது. அதனால பாருங்க, இப்பொழுது அந்த ஆபிரகாம் வாங்கி இருக்கிறான், ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும் அங்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், ஈசாக்கும் அவனுடைய மனைவியும் அடக்கம் பண்ணிருக்கிறார்கள், லேயாளும் அவருடைய இதை யாக்கோவும் அங்கதான் அடக்கம் பண்ணிருக்காங்க. இப்பொழுது யோசேப்பும் என்னுடைய பாடியை நீங்க அங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க யோசேப்புடைய எலும்பு ஒரு லெட் பாக்ஸ்ல அடைச்சி வச்சிருக்கு, அது ஒரு 200-300 வருஷமா அங்கதான் இருக்கிறது. மோசே புறப்படும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்படும் அந்த எலும்ப ஒரு கோணிப்பையில போட்டுக்கிட்டு அவன் சுமந்துக்கிட்டு போறாங்க. எலும்பு பிரயாணம் பண்ணுது, யோசேப்பினுடைய எலும்பு 40 வருஷம் பிரயாணம் பண்ணுது. பின்பு மோசே மன்னித்து போனான், ஜோசுவா கொண்டு போய் அந்த எப்ரோன்ல அந்த குகையில மக்பேலா குகையில அடக்கம் பண்ணுகிறான். ஏன் அப்படி சொன்னாங்க, அவங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த லேண்ட்ல அந்த ஃபீல்ட்ல ஒரு ட்ரெஷர் இருக்கிறது, அந்த ட்ரெஷர் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இது அந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ண வேண்டும் என்று ஆபிரகாம் சொல்லுகிறான். அதே ஃபெய்த், அதே ரெவலேஷன் இதோ ஈசாக்குக்கு இருக்கிறது, ஜாக்கப்புக்கு இருக்கிறது, பின்பு யோசேப்புக்கு அந்த ரெவலேஷன் இருக்கிறது. அந்த ரெவலேஷன் அவங்களுக்கு மனசுல இருந்ததுனால்தான் நீங்க வந்து என்ன செய்யுங்க, என்னுடைய எலும்பை எகித்துல விடாதுங்க, யாக்கோபு என் எலும்பை கொண்டு போய் அங்க என் பாடி அங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்க இப்படி சொன்னார். அந்த லேண்ட்ல ஒரு ட்ரெஷர் இருக்குது, அந்த லேண்ட்ல இருக்க ட்ரெஷர் அங்க மறைக்கப்பட்டிருக்கிறது, வேற யாருக்கும் தெரியாது, ஏன் சொன்னாங்கன்னு யாருக்கும் தெரியாது, ஆனா அதுல ட்ரெஷர் இருக்கனால அதை மறைத்து அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அங்க ஒரு நக்கெட்ஸ் இருக்கிறது, அதை வந்து எடுக்க வேண்டும். அப்படியானால் இனி அந்த லேண்டுக்கு நமக்கு சம்பந்தம் வேண்டும் என்றுதான் இவங்க வந்து இவ்விதமாக சொல்லி இருக்கிறாங்க. அதே பென்காம் அந்த 7 தூதன் வந்து நமக்கு அந்த வெளிப்பாட்டை கொண்டு வருகிறார். டினாமினேஷன் பீப்புளுக்கு அந்த ரெவலேஷன் கிடையாது. டினாமினேஷன் வைராக்கியமா பேசலாம், 4 வசனத்தை வச்சு அவங்க 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஜென்ரல் ப்ராஃபிட் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். அதான் நம்ம மெசேஜ் ஸ்டாண்டர்ட் மெசேஜ். அவங்க மெசேஜ் வந்து அது வந்து ஒரு பதர் மாறியது. வாட் த ப்ராஃபட் சேஸ் பிரதர் திகதரிசி என்ன சொல்லுகிறாருங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை யோபுக்கு அங்கே வெளிப்பாடு வந்தது. யோபு என்ன செஞ்சான் என்றால் அவன் மறிக்கும் பொழுது அவனுக்கு மறிப்பதற்கு முன்னதாக அவனுக்கு ஒரு விஷன் வந்தது. என்ன விஷன்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25 வாசிக்கலாம்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையாளின் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். நான் என் இந்த தோல் முதலாக அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லாஹ் என் மீட்பர். அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி தரிசனம் காண்கிறான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். அந்த இடத்துல தான் அவர் கல்லறை இருக்கு. அதனால அவர் உயிர்த்தெழுகிறார். அப்பொழுது இவனும் பறித்து அடக்கமான இவனும் உயிர்த்தெழுகிறான். அவன் பாடியெல்லாம் ஒரே கட்டி சீல் வடிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவன் அழகான சரீரத்தோடு எழும்புகிறான். அந்த தரிசனத்தை பார்க்கான். என் மீட்பர். அவன் இயேசுவை கண்டான். என் மீட்பை இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பார்த்தான். அதோ அப்பொழுது அவனுடைய கல்லறை அங்கே இருக்குது. அந்த மக்பேலா குகையில் அங்கே இருக்கிறது. ஜீசஸ் டாம்பு அங்கே தான் இருக்கிறது. அவர் உயிர்த்தெழுதலை அவர் என்ன சென்றால் பழைய ஏற்பாட்டில் இந்த யோபு மோசே காலத்துக்கு முன்னாதாக வாழ்ந்தவன், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்தவனுக்கு அந்த விஷன் ஆஃப் ரெசரக்ஷன் கிடைக்கிறது. அப்பொழுது இந்த தோல் முதலானவைகள் எல்லாமே அழுகி போன இந்த தோல் வந்து இது வந்து ஷைனிங்கா அழகா எங்க மாறப்போகுது. அதனால அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காண்போம். இந்த மாம்சத்தின் தோல் முதலாளி அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். இந்த எழுத்துக்களை ஈய எழுத்துக்களாக கல்வெட்டில அந்த ஈய எழுத்துக்களாக பொறிக்கப்பட வேண்டும். நான் அந்த வாஞ்சியால் என் உள்ளந்தரிங்களே சோர்ந்து போயிருக்கிறேன். எனக்கு அதுதான் கிரேட் ட்ரெஷரா இருக்குது. என்னது? ரெசரக்ஷனை பெற வேண்டும். அந்த ரெசரக்ஷன் உண்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது நானும் உயிர்த்தெழுவேன். நான் வந்து என்ன சொன்ன அந்த மாஞ்சையால் என் உள்ளந்தெரியங்களிலே சோர்ந்து போயிருக்கிறேன். 27 பின்பகுதியிலே அது வாசிக்கலாம்.
இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகும்.
எனக்கு இந்த வாஞ்சை அந்த ட்ரெஷரை நான் பெறணும். அந்த ட்ரெஷர் என்னது? ரெசரக்ஷன், கிரேட்டஸ்ட் வேல்யூ. இன்னைக்கு ஜனங்களுக்கு அந்த வேல்யூ தெரியாது. நான் வந்து அந்த ரெசரக்ஷன் அடைய வேண்டும். நான் குளோரிஃபைட் பாடி அடைய வேண்டும். இயேசு எப்படி குளோரிஃபைட் பாடி அடைந்தாரோ அதே போல அடைய வேண்டும். ஆண்டவர் அந்த விஷன் வந்து யோபுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட்ல இந்த விஷன் ஆஃப் ரெசரக்ஷன் வருகிறது. விஷன் ஆஃப் செவன் சீல் வருகிறது. இன்னைக்கு விஷன் ஆஃப் செவன் சீல்ல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. காலையில் சொன்ன 60% மக்கள் வந்து ஏழாம் முத்திரை திறக்கப்படலைங்கிறார். நம்ம ஏழாம் முத்திரையினுடைய விஷன்ல இருக்கிறோம். ஏழாம் முத்திரையில் அவர் மேகத்திலே வந்திருக்கிறார். இப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு பாடி சேஞ்ச் கொண்டு வரும்படியாக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம மேகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அறிந்திருக்கிறோம். அதனால அருமையானவர்களே, அந்த விஷன் நமக்கு இருக்கிறது. யோபுக்கு இருந்த அதே விஷன் நமக்கு இருக்கிறது. மெசேஜில் 60% பீப்புளுக்கு இல்லை. அவள் பெரிய பிரசங்கியா நினைச்சுக்கிடுவாங்க, ஏதோ சொல்லுவாங்க. சிலருடைய பிரசங்கத்தை நான் யூடியூப்ல நான் எல்லார் பிரசங்கத்தையும் கேட்கிறேன். இந்த மெசேஜில் இருக்க எல்லார் பிரசங்கத்தையும் கேட்கிறேன். ஒன்றும் புரியாது. தலைவால் கிடையாது. எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறான்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு மனசுல பெரிய பெருமை. தாங்க பெரிய பிரீச்சர் மாதிரி அவங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி ஓஹோம்பாங்க, சத்தத்தெல்லாம் மாத்திக்கிடுவாங்க. அவங்களுக்கு இயற்கையா ஒரு டோன் இருக்கும், அதெல்லாம் மாத்திக்கிட்டு பெரிய பிரீச்சர் மாதிரி. ஒன்னும் புரியாது. நீங்களும் வேணா கேட்டு பாருங்க. நான் உள்ளதை சொல்றேனா அல்லது நான் வந்து குற்றப்படுத்தி சொல்றேனான்னு கேட்டு பாருங்க. ஒன்றும் தலைவால் கிடையாது. எங்கே இருந்து ஆரம்பிக்காங்க எங்கே முடிக்காங்கன்னே தெரியாது. கேட்குறங்க சர்ச்சை பிரசங்கத்தை கேட்டுட்டு வெளியே போகும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது. எங்கேருந்து பேசினாரு, எப்படி போனார், எப்படி போய் முடித்தாருன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எங்கே கத்தருடைய கிருபையில் மெசேஜ் கேட்கும் பொழுது இதுக்கு ஒரு சரியான பிகினிங், சரியான எண்டிங் இருக்கும், சரியான பாயிண்ட் இருக்கும், சரியான தீம் இருக்கும். அது ஒரு காட்ஸ் கிரேஸ். இது அருமையானவர்களே. என்ன சொன்னால் இவனுக்கு என்ன சொன்னா அந்த விஷன் கிடைக்குது. விஷன் ஆஃப் ரெசரக்ஷன் கிடைக்கிறது. அவனும் உயிர்த்தெழுவான் என்ற அந்த விசுவாசம் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து மரித்தோரின் முதற்பலனாய் இருக்கிறார். அவர் மகிமையான உயிர்த்தெழுதலை முதலாவது அடைந்தார். He was the first fruit of resurrection. ஒன்று குறைந்தர் 15:20 வாசிக்கிறோம். பின்பு என்ன செய்யறா என்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமானங்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்தார். அவர் எல்லாரையும் 40வது நாளில் கூட்டிக்கிட்டு உன்னதத்துக்கு ஏறினார். வாசல்களே உயருங்கள், நாதிக்கரவுகளே உயருங்கள், மகிமின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள தேவன். அவர் தன்னுடைய சப்ஜெக்ட்ஸ், தன்னுடைய பிரஜைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு இதா அவர் அப்படி உன்னது போன. யோபு அங்கே போயிட்டான், ஆபிரகாம், ஈசாக்கு அங்கே அடக்கம் பண்ணப்பட்ட எல்லாருமே போயிட்டாங்க. அதனால ரெசரக்ஷன் வந்து எகிப்தில் நடக்காது, அது பாலஸ்தீனில் நடக்கிறது. அது எங்கே நடக்கிறது? அது அங்கே தான், அந்த இடத்துல தான் நடக்கிறது. அவனுக்கு அந்த வெளிப்பாடோடு கூட அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். அந்த பரியல் கிரவுண்டை வந்து இதவன் கண்டுபிடிக்கிறான், ஆபிரகாம் கண்டுபிடிக்க யோபு அடக்கம் பண்ணிக்கும். யோபு என்ன வெளிப்பாடோடு அடக்கம் பண்ணிருக்கிறான்? அதனால நான் அந்த இடத்துல அந்த இடத்த வாங்கி நான் அதை என்னுடைய மனைவி சாராலே அதை அடக்கம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறான். அதனால த மிஸ்ட்ரி என்னவென்றால், he was about to purchase a possession with resurrection in mind. அவனுடைய மனசுல அந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான அந்த வெளிப்பாடோடு கூட தான் அந்த லேண்டை வாங்குறான். அந்த ரெசரக்ஷன் தான் அந்த கோல்டன் நக்கெட், அதுல புதைஞ்சிருக்கிறது கோல்டன் நக்கெட் வந்து ரெசரக்ஷன், குளோரியஸ் ரெசரக்ஷன். அதை மனசுல வச்சுதான் அந்த இடத்தை அங்க வாங்குறான். அங்கதான் யோபியினுடைய கல்லறை இருக்கிறது. யோபு அந்த வெளிப்பாடோடு மறித்திருக்கிறான். அங்கதான் உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது, வேற இடத்துல நடக்காது என்று அந்த ஃபீல்டை வந்து 400 ஷேக்கல் கொடுத்து வாங்குறான். மனசுல அங்க ட்ரெஷர் இருக்கிறது, ஒரு நாள்ல நான் அதை அடைய போகிறேன். அல்லேலூயா. ஒரு நாள்ல இயேசுக்கு உயிர்த்தெழும் பொழுது யோபும் உயிர்த்தெழுதுவான், நானும் உயிர்த்தெழுவேன், என்னுடைய மனைவி எல்லாருமே உயிர்த்தெழுந்து நாங்கள் எல்லாம் அப்படியே போயிடுவோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு ஆபிரகாம் மைண்டில் இருந்தது. அதில் பிரதான விதமாக சொல்லுகிறேன், அவனுடைய மைண்டில் அது இருந்தது. ஹி வாஸ் அபவுட் டு பர்ச்சேஸ் த பொசன் வித் ரெசரக்ஷன் இன் மைண்ட். அவனுடைய மனசில் அந்த பொக்கிஷம் அங்கே இருக்குது, நான் அதை அடைய வேண்டும் என்றால் அதை நான் வாங்க வேண்டும், அங்கே சாராளை அடக்கம் பண்ண வேண்டும். அதனால அவ்விதமான ஒரு வெளிப்பாடோடு கூட அந்த லேண்ட் அவன் பர்ச்சேஸ் பண்ணுகிறான். He buried Sarah with the promise of resurrection. அவனுக்கு என்னன்னா resurrection என்ற promise அவனுக்குள்ள இருந்தனால தான் சாராளை அங்கே அடக்கம் பண்ணினான். 400 ஷேக்கல் வெள்ளியை நெருத்து கொடுத்தான். பர்ச்சேசிங் ஒர்க் நடக்கிறது. அது என்ன செய்யும் என்றால் resurrection-ஐ கொண்டு வரும். Sarah represents the sleeping saints. 7 சபைக்கால பரிசுத்தவான்களை பார்க்கும் இவங்களெல்லாம் மறிச்சு போனாங்க. இவங்க வந்து சாராக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ஃபேமிலி இன் ஹெவன். இவங்கெல்லாம் தங்களுடைய தியோபனி பாடியில் வந்து அங்கே இருக்கிறாங்க. நான் எலெக்டட் பீப்புளுக்கு தியோபனி பாடி கிடையாது. அவங்களுடைய சோல் வந்து நேக்கடாக இருக்கு, நிர்வாணமாக இருக்கிறது. நம்முடைய சோல் வந்து போர்த்தி விக்கப்பட்டிருக்கிறது. அது தியோபனினால போர்த்தி விக்கப்பட்டிருக்கிறது. வி ஆர் நாட் நேக்கட் because we are elect. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் அந்த அதை நம்ம அந்த அவசரத்தை அணிந்திருப்போம் என்றால் நம்ம நேக்கடாக இருக்கோம். மற்ற சோல்ஸ் எல்லாம் நேக்கடாக இருக்கிறது. They have no angelic body. But we have a theophany. Hallelujah. அதனால் 7 சபை பரிசுத்தவான்களாம் தங்களுடைய தியோபனியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபேமிலி இன் ஹெவன். அதனால் சாரா ரெப்ரசன்ட் த ஃபேமிலி இன் ஹெவன். பரலோகத்தில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களுக்கு சாரால் அடக்கமாக இருக்கிறான். 7 சபை தூதர்களும் பவுல், இரேனிஸ், மார்ட்டின், கொலம்போ, லூத்தர், வெஸ்லி, பிரதர் பெரங்கன், 7 பேரும் மறித்து போனாங்க. 7 பேரும் தங்களுடைய தியோபனியில் 6th dimensionல இருக்கிறாங்க. அந்த 7 குரூப் ஆஃப் ஓவர் கம்மர்ஸ், இந்த 7 ஜெயம் கொள்கிறவர்கள், அந்த கூட்டமும் அங்கே இருக்கிறது. இது ஃபேமிலி இன் ஹெவன். சாரா வந்து ஃபேமிலி இன் ஹெவன். ரெபேக்கா வந்து ஃபேமிலி ஆன் ஏர்த், பூமியில் இருக்கிற மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். நீங்களும் நானும் ரெபேக்காவாக இருக்கிறோம். கடந்த வாரத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம வந்து ரெபே, ரெண்டு ஃபேமிலி இருக்குது ஆண்டவருக்கு. ஃபேமிலி இன் ஹெவன், ஃபேமிலி ஆன் ஏர்த். நீங்கள் ஃபேமிலி இந்த உலகத்தில் இருக்க ஃபேமிலியாக இருக்கு. பின்பு ரெண்டு கூட்டம் ஒன்றா சேரும். கர்த்தருடைய வருகையில் ரெண்டு கூட்டம் ஒன்றா சேர்ந்து ஏதோ அவங்க மகிமையின் சரியத்தை அடைவாங்க. அடைந்து நாம் மகிமை அடைந்து மேகத்தில் ஆண்டவரை நம்ம சந்திக்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டருடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் நம்ம ரெபேக்காவாக இருக்கிறோம். சாரா வந்து 7 சபை கால பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். வெயிட்டிங் ஃபார் ரெசரக்ஷன். அவங்க அங்கிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? நீங்க பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், கடைசி ஆத்மா வர வேண்டும், ராப்சர் வர வேண்டும் என்று அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இங்க இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு கூட்டத்தாரும் ஒரு நாள்ல சந்திக்க போறோம், பின்பு நம்ம இயேசுவை சந்திப்போம். ஹல்லேலூயா. முதல்ல இங்க கேதரிங் வரணும், சோல் வந்து இங்க வரணும், வார்த்தையில வரணும், ரெண்டாவது அவங்களோட ஐக்கியப்படும், மூணாவது இயேசுவோடு நம்ம ஐக்கியப்படும். எப்படி ஆண்டவர் அழகாக ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இவனுக்கு வந்து அந்த வெளிப்பாடு இருந்த அந்த கோல்டன் நக்கெட்ஸ், அந்த லேண்ட்ல கோல்டன் நக்கெட்ஸ் இருக்கிறது. அது என்னன்றா ரெசரக்ஷன். ஆபிரகாம் அதை மைண்ட்ல வச்சுதான் அந்த லேண்ட வாங்குறான். அதே போல யோசுவா என்ன சொல்லுகிறான் என்றால், வசனம் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. யோசுவா காலேப் வந்து யோசுவாட்ட வந்து சொல்றான், அந்த மலை நாட்டை எனக்கு தார், அந்த எப்ரோனை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் நானும் அந்த ரெசரக்ஷன் அடைய வேண்டும், எனக்கு அந்த மலை நாட்டை தாரு. ஏனாக்கின் புத்திரல் அங்க இருக்கிறான்னு சொல்லி எல்லாம் பயந்தாங்க. நான் வந்து எனக்கு பலம் இருக்கிறது, இந்த 85 வயசுல 40 வயசுல இருந்த பலம் அங்க இருக்குது, நான் இப்பவும் யுத்தம் செய்ய முடியும், நான் அதை பெற்றுக்கொள்ள. இருக்க ஏனாக்கின் புத்திரலை நான் கொன்று இதோ அவர்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி அந்த தேசத்தை கைப்பற்ற, நீ போய் எடுத்துக்க. இதோ எப்ரோனை எடுத்துக்கொண்டான், மக்பேலா கொதை அவனுக்கு இப்ப சொந்தம். பாருங்க அந்த ஸ்பெசிபிக் பிளேஸ், அதுல அந்த ஃபீல்ட வாங்குறான். ஃபீல்ட வாங்கினா அதுல இருக்க ட்ரெஷர் நமக்கு சொந்தம். அதுல இருக்க ட்ரெஷர் என்னது? ரெசரக்ஷன். ஹல்லேலூயா. நீங்க தங்க கட்டி கிடைச்சா நல்லா இருக்குமே, ரெசரக்ஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சில நினைப்பாங்க. அதை வந்து நீங்க தங்க கட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு வச்சுக்கிடுங்க. நிறைய டைமண்ட் தங்க கட்டியை வச்சுன்னா நீங்க எப்பவும் பயந்துகிட்டே இருக்கும், திருடன் யாராவது தூக்கிட்டு போயிடுவானா, எங்கேயாவது வீட்டை பூட்டிட்டு எங்கேயா போனீங்கன்னா உங்க இருதயம் எல்லாம் அங்கதான் அடிச்சுட்டு கிடக்கும். நீங்க ஒரு 5 கிலோ தங்கம் வச்சிருக்கீங்கன்னா, வீரோல வச்சிருந்தீங்கன்னா உங்க மனசெல்லாம் அங்கதான் இருக்கும். நீங்க எங்கேயும் ஒரு இடத்துக்கு நிம்மதியா போக முடியாது. அது மாத்திரமல்ல, நீங்க போகும்பொழுது அந்த தங்க கட்டிய கொண்டு போக முடியாது, அதெல்லாம் விட்டுக்கிட்டு தான் போகணும். எதையுமே நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஆனா ரெசரக்ஷன், ஹல்லேலூயா, எவ்வளவு கிரேட்டஸ்ட் ட்ரெஷர். அவனுடைய வேல்யூ தெரியுதா? அது அந்த நேரத்தில் தெரிய போகுது. இப்போ நம்ம அந்த வேல்யூவை உணர்ந்திருக்கிறோம். அதனால ஆபிரகாம் வந்து அந்த மைண்ட்ல அந்த வச்சு தான் அந்த லேண்ட்ல கோல்டன் நக்கெட்ஸ் இருக்குது, தங்க கட்டிகள் இருக்கிறது. அது என்னன்னா ரெசரக்ஷன். நான் மகிமையான உயிர்த்தெழுதல் அடைய வேண்டும். இயேசு உயிர்த்தெழும் பொழுது நானும் உயிர்த்தெழுத வேண்டும். யோபு உயிர்த்தெழுவதாக கண்டிருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தோடு என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பரியல் பிளேஸோடு நான் இணைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ரெசரக்ஷன் நடக்கும் என்று அந்த விசுவாசத்தோடு அது விலைக்கரையை கொடுத்து வாங்கினான். இதை எல்லாருமே அங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இயேசு உயிர்த்தெழும் பொழுது யோபு உயிர்த்தெழுந்தான், இவங்களும் உயிர்த்தெழுந்து அப்படியே மேல போயிட்டாங்க. என்ன சந்தோஷம்! தோல் முதலாளர்கள் அழுகி போன பின்பு மாம்சத்தில் எங்காயி இம்மார்டாலிட்டி அழியாமையை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அதனால அவனுக்கு அந்த வெளிப்பாடோடு இருந்தது. அதுல ஒரு பெரிய கோல்டன் நக்கெட்ஸ் இருக்கிறது, அந்த லேண்டை விடக்கூடாது. இதோ என்ன, மனைவிக்காக பேரத்து பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு இருந்தவன், நம்ம அழுதுகிட்டே இருந்தா காரியம் நடக்காது. எழும்பி போய் அந்த லேண்ட் விலைக்கரையும் பேசி அதை ஒரு நெகோசியேஷன்ல கொண்டு வந்து 400 சேக்கல் கொடுத்து அதை வாங்கி அடக்கம் பண்ணும் பொழுது இப்பொழுது நிம்மதி. சாரா ஒரு நாள்ல ரெசரக்ஷன் ஆக, என் பாடியும் அங்க அடக்கம் பண்ணும், நானும் ரெசரக்ஷன் அடைவேன். இதை நடந்தாங்களா? நடந்துச்சு. அந்த கோல்டன் நெக்கஸ் நம்ம பெற்றுக்கொண்டா. அடுத்தபடியாக இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு 10:17. மார்க்கு 10:17.
பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ எல்லா கற்பனைகளையும் கை கொள்ள, இல்ல சிறு வயதிலிருந்து நான் எல்லா கற்பனையும் கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய அன்பு கூர்ந்து என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னிடத்துல ஒரு குறை இருக்கிறது. என்னவென்றால், நீ வந்து உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று நீ வந்து தரித்திரம் கொடு, பின்பு என்ன பின்பற்றிவா, உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றிவா, அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இப்பொழுது ஐஸ்வர்யமான வாலிபன், ரிச் யங் ரூலர் என்று எழுதப்பட்டிருக்கு. ரிச் யங் ரூலர், ரிச் அவன், ரெண்டாவது எங்கு, மூணாவது ஒரு ரூலராயிருக்கிறான். அவன் ஒரு பெரிய பிரபுவாயிருக்கிறான். அவன் யங் மேனாக இருக்கான், ஓல்டு மேன், வயசானவன் கிடையாது, யங் மேன், ரிச் மேன், ரொம்ப ஐஸ்வர்யமான. அவன் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார். அவன் ஓடி வருகிறான், தெருவிலேயே முழங்கால் படிட்டுட்டான், அப்படி ரொம்ப தாழ்த்துகிறான். அவனுக்கு டெம்பிள் இருக்கிறது, அவனுக்கு பிரீஸ்ட் இருக்காங்க, பிரதான ஆசாரியில் இருக்கிறாங்க. அவன் டெம்பிளில் ஒரு முக்கியமான ஆளு, அவன் ஒரு தலைவன். இப்பொழுது அவன் என்ன செய்யலாம், இயேசு கிறிஸ்துவை முழங்கால் படிட்டு அவன் என்ன சொல்லான், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், குட் மாஸ்டர் வாட் ஷல் ஐ டு தட் ஐ மே இன்ஹெரிட் எட்டர்னல் லைஃப். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும். அதனால பாருங்க, அவன் ஃபீல்டை பார்க்கிறான். இது அவனுடைய, அவனுக்கு டெம்பிள் ஆலயம் இருக்கிறது, போதகர்கள் இருக்கிறாங்க, அங்கிட்டெல்லாம் அந்த கோல்டன் நக்கெட்ஸ் இல்லை. அவங்க பெரிய பிரீஸ்ட் தான், அங்கிகளை போட்டுக்கொண்டு அவங்க வந்து ரபி ரபி என்று அழைக்கப்படுறாங்க, ரெவரண்ட் ரெவரண்ட் பிஷப்னு அழைக்கப்படுறாங்க. அதனால அவங்க அங்கேயே போட்டுக்கொண்டு தேவாலயத்தில் வந்தனங்களை விரும்புகிறார்கள். ஏதோ அவங்க ரொம்ப கனத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட பாஸ்டர் அவனுக்கு இருக்கிறான், அப்படி பெரிய டெம்பிள். ஏதோ அந்த டெம்பிள் அலங்காரமாக இருக்குது, பெரிய சர்ச்சு, நாங்கள் பெரிய சர்ச்சுக்கு போகிறோம், எங்களுக்கு 5000 பேர் வராங்க, 8000 பேர் வராங்க, எங்கள் பாஸ்டர் பெரிய பாஸ்டர் ரைட் தான். அவனும் அப்படி தான் போயிட்டு இருந்தான். ஏஜி சர்ச்சிலலாம் 2-3 சர்வீஸ் நடத்துகிறாங்க. சால சாரோன் சபையை நான் வந்து ஆன்லைனில் பார்க்கும்பொழுது 3 சர்வீஸ் நடத்துகிறாங்க, நம்ம 1 சர்வீஸ் தான் நடத்துகிறோம். இப்போ ஈவினிங் சேர்த்தா 2 சர்வீஸ், அவங்க 3 சர்வீஸ் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு 1000-5000 பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் லவோதிக்கா சபை அநேக அங்கத்தினை கொண்டதாக இருக்கிறது, அந்த சபை ரிச்சாக இருக்கிறது. அதனால் அவங்க அந்த சபை என்ன சொல்லுகிறது என்றால், அது தான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நீ வந்து நிர்பாகியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும், நீ குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று அவங்க சொல்லுகிறாங்க. அல்ல, கர்த்தர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார், நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படி நெருப்பிலே புடமட்டப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி நீ என்னிடத்தில் மென்வஸ்திரம் வாங்கிக் கொள்ளவும் உன் கண் நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அதே போல தான் இந்த இவன் லவோதிக்கா சபைக்கு அடையாளமாக இருக்கிறான், பெந்தகோச சபைக்கு அடையாளமாக இருக்கிறான், ஏஜி சர்ச்சுக்கு அடையாளமாக இருக்கிறான். சொல்லப்போனார் ஏஜி சர்ச்சு மாடர்ன் சர்ச்சு, எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணலாம், 90% சுடியில் தான் போட்டிருப்பாங்க. அது எந்த ஏஜ் சால சாரனாக இருந்தாலும் அல்லது சின்னமலையில் இருந்த சபையாலும் எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் தான். அவங்க பிள்ளைகள் அவங்க ஃபேமிலியில் சேர்ந்தவங்க தான் அதுக்கு உதாரணமாக இருப்பாங்க. பாஸ்டர் ஃபேமிலி தான் வித்தியாசம், நவநாகரிகமாக ட்ரெஸ் பண்ணும். நல்லா சால சாரனுடைய பேர பிள்ளைகள் தான் அவங்களுடைய மருமக்கள் மாதிரி தான் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணி அதை பார்த்தா மற்றவங்களும் பண்ணுவாங்க. அதான் நாம் வந்து பிக்சரில் பார்க்குறோம். அதெல்லாம் அவங்கெல்லாம் நவநாகரிகமாக இருப்பாங்க. லவோதிக்கியா சபை அது, எல்லா ஏஜி சபைகளும் லவோதிக்கியா சபை. அதெல்லாம் அவிதமான ஒரு சோபன சபை அவன் சேர்ந்தவன். அவன் வந்து ஐஸ்வர்யவான், அவன் ஒரு ரூலர், ரிச் மேன், யங் மேன். இவன் வந்து ஆண்டோட்ட வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் என்ன செய்யணும், அன்னைக்கு லவோதிக்கியா சபை அந்த ரிச் மேனுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண லோக்கல் பிரீச்சராக இருக்கிறார், அவர் நாசரேத் ஊர்லேருந்து வந்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் மானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர், ஹல்லேலூயா, ஹி வாஸ் த கிரியேட்டர். அவர் ரெடிமேடாக வந்திருக்கிறார். அவன் வந்து அந்தந்த ஃபீல்டை பார்க்குறான், அந்த ஃபீல்டு வந்து சாதாரணமாக தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்பொழுது சாதாரண பிரீச்சராக தான் இருக்கிறார். அவர் வித்தியாசமாக தன்னை வந்து அவர் பகட்டாக ஆடம்பரமாக காண்பிக்கவில்லை. அதனால அவர்கிட்ட வந்து அந்த ஃபீல்ட பார்க்கிறான். அந்த ஃபீல்ட்ல கோல்டன் நக்கெட்ஸ் இருக்கிறது. கோல்டன் நக்கெட்ஸ் என்ன வந்தால் எட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா, இட் ஹஸ் நோ பிகினிங் அண்ட் எண்டிங், காட்ஸ் ஓன் லைஃப். அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும், அதுதான் கோல்டன் நக்கெட். அது எங்க இருக்கு, இந்த ஃபீல்டுக்குள்ள மறைஞ்சிருக்குது. இயேசு என்ற ஃபீல்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அந்த ஃபீல்டு பார்த்தா சாதாரணமா தெரியுது. அவனுடைய போதகர்கள் பெரிய போதகர்கள், அவங்களுடைய ட்ரெஸ்லாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இவருக்கு சொந்தமாக சர்ச்சு கிடையாது, இவருக்கு ஒரு சபை பில்டிங் கிடையாது, மனுஷகுமானுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை என்று சொன்னார். ஆனால் அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அவரை நேசிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவன்ல போய் அவன் கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? தாழ்மையாக கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் இவன் ரொம்ப ஆண்டவர் பக்தியா இருக்கிறான் என்று அவனை குறிச்சு அன்பு கூர்ந்து அவருக்கு ஒன்று ஆலோசனை சொல்லுகிறார். லவோதிக்கியா சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அதே போல இவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படி நெருப்பிலே புடமாட்டப்பட்ட பொண்ணு, என்கிட்ட கோல்டன் நக்கெட்ஸ் இருக்கு, பியூர் கோல்டு, 24 கேரட் பியூர் கோல்டு என்னிடத்துல இருக்கு. நீ அதை வாங்கிக்க, வாங்கினா நீ ஐஸ்வர்யவானா மாறலாம். இந்த புதையில் என்கிட்ட இருக்குங்கிறாரு. நீ வந்து என்ன நிர்வாணமா இருக்கிற, யுவர் சோல் இஸ் நேக்கட், யூ ஹாவ் நோ ரெப்ரஸன்டேஷன் இன் ஹெவன், யூ ஹாவ் நோ தியோபனி, யூ ஹாவ் நோ செலஸ்டிகல் பாடி ஆன் த அதர் வேர்ல்டு. இவ்விதமாக ஆண்டவர் சொல்ல, ஆனால் நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாத நீ உடுத்துக்கொள்ள வெண்வசனங்களை என்னிடத்தில் வாங்கிக்கொள். உன்னுடைய கண் வந்து குருளா இருக்கிறது, பார்வை மங்கி போய் இருக்கிறது. உனக்கு வந்து அந்த வேதத்தை பார்க்கும் பொழுது உனக்கு மேல் தாப்புல தெரியுது, ஆனால் டீப்பா பார்க்க முடியல. அதனால உன் கண் உனக்கு தெளிவா மாறணும்னா என்னிடத்துல கலிக்கம் வாங்கிக்கொள் என்று கத்த சொல்லுகிறார். அதே போலதான் இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவர் ஆலோசனை சொன்னார். இன்னைக்கு லவோதிக்கியா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார், உனக்கு உண்டான எல்லாத்தையும் வெற்றிட்டு நீ அதை தரித்தருக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றி வா, ஃபாலோ மீ என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால் துக்கத்தோடு போயிட்டான். அவர் அப்படி சொல்லுவாருன்னு அவன் எதிர்பார்க்கல. நம்ம எல்லாமே இருக்கலாம், வேலையாகவும் இருக்கலாம், நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், நம்ம இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், நம்ம டெம்பிளுக்கு நம்ம போயிட்டு அங்கே இருக்கலாம், நம்ம ஜீசஸையும் பிலீவ் பண்ணிக்கிடலாம், இல்லை செய்திலையும் இருக்கலாம், உலப்பிரமாக இருக்கலாம். இதுதான் அந்த ஐஸ்வர்யவான். எப்படி வேணாலும் நாங்கள் வார்த்தையை பிலீவ் பண்ணுறோம், நாங்கள் தீர்க்க தரிசி செய்தியை பிலீவ் பண்ணுறோம். ஆனால் உன் லைஃப் எப்படி இருக்குது, பிள்ளைகளுடைய லைஃப் எப்படி இருக்குது, எல்லாம் லெக்கின்ஸ் போட்டுக்கிட்டு அலையுது, எல்லாமே அது உலகப்பிரமாக இருக்கிறது. அதில் ஒழுங்கு இருக்குதா? இல்லை. அதனால நம்ம எப்படி நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானம் எடுத்துக்கொள்ளலாம், நம்ம இஷ்டமாகவும் ஜீவிக்கலாம். இயேசுனார் உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்து, உன்னுடைய ஸ்தாபனத்தை வில்லு. நீ முதலாவது விற்க வேண்டியது உன்னுடைய ஸ்தாபனம், உன்னுடைய ஸ்தாபனத்தை விற்க வேண்டும். உன்னுடைய ட்ரெஸ் கோடு சரியா வர வேண்டும், உன்னுடைய ஜுவல்ஸ் எல்லாம் நீ எடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா எப்போ இந்த கல்வாரி சர்ச்சைக்கு நம்ம வர முடியாது. நமக்கு மெசேஜ் சர்ச்சு நிறைய இருக்கு, போன உடனே ஏத்துக்கிடுவாங்க. அப்படிலாம் நிறைய சபை இருக்கு. அதனால் நம்ம எந்துக்கு இந்த கல்வாரி சபைக்கு போகணும்? நம்ம அங்கெல்லாம் எல்லாத்தையும் விற்கணுமே. ஆனால் இங்கே கோல்டன் நக்கெட்ஸ் இருக்குது, இயேசு கிறிஸ்துவோட கோல்டன் நக்கெட்ஸ் இருக்குது, எட்டர்னல் லைஃப். அந்த கோல்டன் நக்கெட்ஸ் வந்து எட்டர்னல், தங்க கட்டி இருக்குது, டைமண்ட் இருக்குது, வச்சிரக்கல், இந்திர நீலம், மரகதம், கோமேதகம், இதோ புஷ்ப ராகம், சுவர்ண ரத்தினம், அது வைடூரியம், சுகந்தி, சுநீரம், எல்லா டைமண்டும் அவருக்குள்ளே இருக்குது. இயேசு கிறிஸ்துக்குள்ளே எல்லாமே இருக்குது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது, எல்லா பிளஸ்ஸிங்கும் அவருக்குள்ளே இருக்கிறது. நீ அவரை ஆதாயம் பண்ணினா, நீ அந்த ஃபீல்டை வாங்கினேன்னா, அதில் இருக்க ட்ரெஷர்லாம் உனக்கு சொந்தம். எத்தனை பேர் அந்த ஃபீல்டை வாங்கியிருக்கிறோம்? அதுக்காக நம்ம சில காரியங்களை இழந்திருக்கிறோம், சில உலகப்பரமான காரியங்களை நம்ம இழந்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் கோல்டன் நெக்லஸை பெற்றிருக்கோன்னு நீங்க நினைக்க வேண்டும். நான் அந்த ஃபீல்டை வாங்கியிருக்கிறேன். அந்த ஃபீல்டில் என்ன சொல்லிருந்தால், இவ்வளோ நக்கெட்ஸ் இருக்கிறது, அந்த கட்டிகளை நான் பெற வேண்டும். இவன் என்ன பார்த்தான், இதை விட அவனுடைய ஆசையை அதன் அதிகமாக நினைத்தான், துக்கத்தோடு போய்விட்டான், எட்டர்னல் லைஃபை பெறல. இயேசு கிறிஸ்துவ அந்த மூணு ஸ்டோரியை ஒன்னா பென்கா மூணு ஸ்டோரியை ஒன்னா இணைச்சி சொல்றார். லூக்கா 12 வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை. 12:19-21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது, அவன் தன் களஞ்சியங்களை இடித்து பெருசா கட்டினான். அவன் தன் ஆத்மாவோடு சொல்லுகிறான், ஆத்மாவே நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு, நான் அநேக வருஷங்களுக்கு வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்து வச்சிட்டேன், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனை இன்றைக்கு ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்தது யார் யாருடையதாகும்? நீ ஒன்று கூட கொண்டு போக முடியாது, 10 ரூபாயை கூட நீ கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தின் ஆசைகளை நம்ம கொண்டு போக முடியாது, தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டு போக முடியாது. எத்தனை ஏக்கர் நல்லா இருந்தாலும் அதை தலை மேல தூக்கி வச்சுட்டு கொண்டு போக முடியுமா? அதனால நீ சேர்த்தவர்கள் யாருடையதாகும் என்று கேட்கிறான். அன்றைக்கு ராத்திரி அவன் ஹார்ட் அட்டாக் வந்தது, அவன் மரித்து போனான். அவனுடைய கடைசி காட்சி என்ன? பாதாளத்திலே வேதனைப்படுகிறான், வேதனைப்பட்டு ஒரு சொட்டு தண்ணீருக்காக லாசருட்ட கைய கெஞ்ச வேண்டியதா இருந்தது. அவன் விரலில் தண்ணீர் தொட்டு ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு தந்தால் நான் வந்து நலமாயிருக்கும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. லூக்கா 16 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 23 வசனத்தை வாசிக்கலாம்.
பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும்
கண்டான்.
அப்பொழுது அவன் தகப்பனாகி, ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலில் நுனியை தண்ணீரில் தோய்த்து நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும்.
தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணி அவனுக்கு கிடைக்கல. தண்ணி வந்து ரொம்ப காஸ்ட்லியானது, ஆனால் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கனால வேல்யூ தெரியல. தண்ணி இல்லாமல் மனுஷன் ஜீவிக்க முடியாது, நாக்கு வறண்டு போகும். ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு, அப்புறம் தான் தண்ணீரின் வேல்யூ அவனுக்கு தெரியுது. அதான் மூணு ஸ்டோரியை பிரதர் பென்கா ஒன்றா இணைக்கிறார், ஒரே மனுஷன். இது வந்து ஓமை கிடையாது, நடந்த சம்பவம். அவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால் என்ன செய்யணும், அது ஒரு பிக்சர். ரெண்டாவது பிக்சர், அவன் நிலம் நன்றாக விளைகிறது, அவனுடைய களஞ்சியங்களை இடித்து பெருசாக கட்டி அவன் அவன் படுத்து கிடக்கிறான், ஆண்டவர் அவன்கிட்ட பேசுகிறார். ரெண்டாவது பிக்சர், மூணாவது பிக்சர் என்னென்னா, பாதாளத்திலே வேதனைப்படுகிறான், அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறான். இந்த பிரணம் என்ன செய்யறாரோ அந்த மூணு ஸ்டோரியும் சேர்த்து ஒரு ஸ்டோரியாக கொண்டு வருகிறான். கடைசியான காட்சி என்னவென்றால், அவன் வந்து பாதாளத்திலே ஒரு சொட்டு தண்ணீருக்காக வேதனைப்படுற லாஸ்ட் பிக்சர் அதுதான். அதை போல தேவனத்தில் ஐஸ்வர்யமாக இராமல் பரலோகத்திலே பொக்கிஷன் சேர்த்து வைக்காதபடி அவன் எழுந்தான். அவனால் என்னன்னா, நிலத்தை பார்க்குறான், ஜீசஸ் தான் அந்த ஃபீல்டு, அவருக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் இருக்கிறது, கோல்டன் நெக்கர்ஸ் எல்லா பிளஸ்ஸிங்கும் அவருக்குள்ளே இருக்கிறது, அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறான். அதனுடைய வேல்யூ அவனுக்கு தெரியுது. ஆனால் அவனால் என்ன செய்ய முடியலன்னா, அதை விற்று, இதை தனக்குண்டானதை விற்று அதை வாங்க முடியல. அதுதான் ப்ராப்ளம். அதுதான் இன்னைக்கு நிறைஞ்சன்ற மெசேஜ் நல்லா இருக்கு பாஸ்டர், நீங்கள் ஆவிக்குரிய பிரமா விளக்கம் கொடுக்குறீங்க, வேற யாரும் இதை மாதிரி விளக்கம் கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே லைன் அப்பில் வரணும்னா முடியாது, அவங்க அப்படியே கேட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கலாம், ஆனால் இங்கே வர முடியாது. அவங்க இதை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பர்ச்சேஸ் பண்ணணும்னா தனக்குண்டானது எல்லாத்தையும் விற்க வேண்டும். அவங்களுடைய சொந்த உரிமைகள், சொந்த கருத்துக்கள், அவங்களுடைய உலகப்பரமான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டால் தான் வாங்க முடியும். ஏசு கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, நீ வந்து இந்த ஃபீல்டை வாங்கினா ட்ரெஷர் உனக்கு கிடைக்கும். இந்த ட்ரெஷர் வந்து எட்டர்னல் லைஃப். இந்த எட்டர்னல் லைஃப்பை பெறணும்னா நீ உனக்குண்டானதை விற்று இதை நீ கொள்ள வேண்டும். ஒருவேளை அவன் அப்படி செஞ்சுருந்தான்னா அவன் ஒரு கிரேட் அப்போஸ்டலனாக மாறியிருப்பான், பெரிய அப்போஸ்டலனாக மாறியிருப்பான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக மாறியிருப்பான். அவன் அதை விட்டுட்டு உலகப்பிரமான ஐஸ்வர்யத்தை மறிக்கும் பொழுது, அவன் சாகும் பொழுது ஒன்றையுமே கொண்டு போகலை, ஒன்றும் அவன் கூட வரலை, ஒரு காசும் அவனோடு கூட வரல, இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. இதான் போல தான் இந்த வார்த்தையை வேல்யூ பண்ணாதவங்க, வெளிப்பாட்டை வேல்யூ பண்ணாதவங்களுடைய நிலைமை அப்படி தான் கடைசியில் போய் முடியும், சந்தேகமே கிடையாது. நம்ம இன்னைக்கு வெளிப்பாட்டை வேல்யூ பண்ணுறோம், அந்த ட்ரெஷரை நம்ம பெற்றிருக்கிறோம், அந்த ஃபீல்டை வாங்கியிருக்கிறோம். ஃபீல்டு வாங்கிட்டோம் என்றால் ட்ரெஷர் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஹலோ, கடைசியாக ஒரு மனுஷனை சொல்ல விரும்புகிறேன், தான் மோசஸ். மோசஸ் என்ன செய்தான் என்றால், ஒரு நாள்ல அந்த ட்ரெஷரை பார்க்கிறான். அவன் இப்பொழுது பார்வோனின் குமாரத்தியின் மகன், பார்வோன் குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்க்கிறாள். பார்வோனின் அரண்மனையில் 40 வருஷம் சகல சாஸ்திரங்களிலும் கலையிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருக்கிறான். அவங்க அம்மா பால் கொடுக்கும் பொழுது, அம்மா தான் பெத்த தாய், ஆனால் அவள் வளர்ப்பு தாயாக இருக்கிறாள். பால் கொடுக்கும் பொழுது, தாய்ப்பாலை குடிக்கும் பொழுது அவன் சத்தியத்தை எல்லாம் சொல்லிட்டா, நீ வந்து எகிப்தியன் கிடையாது, நீ வந்து ஏன் பிள்ளை, நீ வந்து இஸ்ரவேலன், நீ அப்ராமி சந்ததியை சேர்ந்தவன், நமக்கு ஆண்டவர் அங்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், நமக்கு அந்த லேண்டு பாலும் தேனும் ஓடுகிற லேண்ட் இருக்குது, இங்கே வந்து நினச்சா பஞ்சத்தின் நிமித்தமாக வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம், இதில் இருந்து விடுதலை பெறணும், நாங்கள் நீ பிறக்கும் பொழுதே ஆண்டவர் எங்களுக்கு விஷன் கொடுத்தார், இந்த ஒன்றும் ஓ மூலமாக தான் ரெடெம்ஷன் வரும்னு சொல்லியிருக்கிறார், அதனால் அந்த விஷன் நிறைவேறாமல் போகாது, கண்டிப்பாக நடக்கும், நீ தான் இந்த ஜனங்களெல்லாம் அங்கே கொண்டு போவா. சொன்னோடனே இவனுக்கு அது பிடிச்சு போச்சு, மனசில் அது பதிஞ்சு, பிஞ்சு உள்ளத்தில் அது பதிஞ்ச உடனே, நான் அதை அடைய வேண்டும், அதை அந்த கோல்டன் நக்கெட்ஸை நான் பெற வேண்டும். அது என்னது, அந்த வெளிப்பாடு, தன்னை குறித்த வெளிப்பாடு, அவனை குறித்த வெளிப்பாடு, அவனுடைய பொசிஷன் என்ன, ஆண்டவர் அவனை எப்படி உபயோகப்படுத்துவார் அவனுடைய லைஃபை குறித்த வெளிப்பாடை அந்த தாய் சொல்லும் பொழுது அவன் மனசுல ஆழ பதிந்து விட்டது. அதை எடுக்கவே முடியாது. அந்த ட்ரெஷர் அவனுக்குள்ள வந்து விட்டது. நான் அதை எப்படியாயிலும் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான், மாம்சபரமாய் பிரயாசப்படும் பொழுது ஃபெயிலியர் ஆகிவிட்டது. பின்பு ஆண்டவர் அக்னி சம்பத்திலே அந்த முட்புதரில் இருந்து ஆண்டவர் அவனோடு கூட பேசும் பொழுது இப்பொழுது அவன் வருகிறான், வரும் பொழுது பார்வோன் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. ஒன் மேன் மினிஸ்ட்ரி, ஒரு மனுஷனுடைய ஊழியம். அவனுக்கு அந்த விஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு கமிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு காலிங் அண்ட் அனாயிட்டிங் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அப்படி வரும் பொழுது அவன் என்ன சென்றால் அந்த கோல்டன் நக்கெட்ஸை பெற வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு அவனுக்கு இருக்கிறது. அதனால அவன் வந்து தைரியமாக பார்வோன் பேசுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து போகிறான். அதனால பைபிள் அவனை குறிச்சு என்ன எழுதியிருக்கிறது, அவன் தனக்குண்டானது எல்லாத்தையும் வித்து அதை பெற்றுக்கொண்டான். எபிரேயர் 11:24 வாசிக்கலாம்.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்.
பெரியவனாக போது பார்வோனின் குமார்த்தியின் மகன், நெக்ஸ்ட் பேரா அவன் தான். எகித்து ஒரு வல்லரசு, அந்த வல்லரசுக்கே அவன் தலைவராக மாறுகிறான், கிங்கா மாறுகிறான், நெக்ஸ்ட் பேரோ. அதனால ஹி வாஸ் த சன் ஆஃப் த டாட்டர் ஆஃப் பேரோ. இதோ பார்வோனுடைய குமார்த்தியின் மகனாய் இருக்கிறான். அங்க எல்லா பாவ சந்தோஷங்களும் இருக்கிறது, அநேக பெண்கள் இருக்கிறார்கள் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு, தாதி பெண்கள் இருக்கிறார், எல்லா விதமான மதுபானங்கள், காஸ்ட்லியான மதுபானங்கள்லாம் இருக்கிறது, அதெல்லாம் குடிச்சு அவன் சந்தோஷமா இருக்கலாம். எல்லா ஆடம்பரங்களையும் கிளாமர் எல்லாமே அவனுக்கு இருக்கிறது, எல்லாத்தையும் எகித்தில் இருக்கிற எல்லா விதமான அநித்தியமான பாவ சந்தோஷம். பாவத்துல சந்தோஷம் இருக்கிறது. பாவத்துல சந்தோஷம் இல்லாம எவனும் பாவத்தை செய்ய மாட்டான். அவன் பாவத்தை செய்யறான்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனா பைபிள் என்ன போட்டிருக்க, அநித்தியமான பாவ சந்தோஷம். கொஞ்ச நேரம் அற்ப ஆசை, சில நிமிஷத்து ஆசை, சில நிமிஷத்துக்கு ஆசைக்காக அவன் அந்த பொக்கிசத்தை இழந்து போறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு அற்ப ஆசைக்காக அது அநித்தியமானது. ஒரு சில நிமிஷங்கள் சந்தோஷத்தை தரும், ஆனால் அது கொடுக்கிற வேதனை வாழ்நாள் முழுசும் வேதனை கொடுக்கும். அது அவங்களுக்கு குற்ற மனசாட்சியை கொண்டு வரும், அதுல இருந்து மீள முடியாது. அதெல்லாம் அற்ப ஆசைக்காக, அற்ப சந்தோஷம், அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் எல்லாம் அணிகள், இதெல்லாம் வித்துட்டான். எல்லாத்தையும் வித்துட்டான். எகித்தின் அந்த சந்தோஷங்கள், பாவ சந்தோஷங்களை வித்து விட்டான். எகித்துலதான் பொக்கிசம் எல்லாம் இருக்குது, கோல்டு சில்வர் எல்லாமே இருக்கிறது, டைமண்ட் எல்லாமே இருக்கிறது. எகித்து ஒரு வல்லரசு, அது ஒரு செழிப்பான தேசமா இருந்தது. அதனால எல்லாது அங்க எல்லா விதமான பொக்கிஷங்களுக்கும் அவன் தான் அதுக்கு அதிகாரி. அதெல்லாம் ஜீப்போன்னு தரப்போட்டான். ஆனா இது தேவன் ஜனங்களோடு சேருவது. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போய் கானானுக்கு போகணும். ஹல்லேலூயா. யோர்தான் நதிக்கு அப்பாலே எனக்கு சுதந்திரம் வேணும், இந்த எகிப்தில சுதந்திரம் வேண்டாம், எனக்கு யோர்தான் நதிக்கு அப்பாலே, இதோ காலம் என்னும் திரைக்கு அப்பாலே இருக்க நித்தியத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டும், நான் அந்த எட்டர்னிட்டிக்குள்ள போகணும், இதோ தேவ ஜனங்களோடு எட்டர்னிட்டிக்கு போகணும், நான் அந்த ஜனங்களை லீட் பண்ணி கொண்டு போகணும். எனக்கு விஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என் தாயாருக்கு அதை கொடுத்திருக்கிறார், நான் அந்த விஷனுடைய நிறைவேறுதலா இருக்க வேண்டும். இதை கம்பேர் பண்ணும் பொழுது இதெல்லாமே எகித்தின் பொக்கிஷங்கள், அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், அவன் பேரோ என்ற ஒரு பெரிய போஸ்ட், கிங் ஆஃப் எஜிப்ட், இதோ அந்த போஸ்ட் எல்லாமே எனக்கு வேண்டாம். அதெல்லாம் வந்து தூக்கி தூர போட்டுட்டு அதரிசியமான தேவனை தரிசிப்பது போல உறுதியா இருந்து அவன் அதெல்லாம் விட்டுட்டு போனான். அதை எல்லாத்தையும் அவன் விற்றான் பாருங்க. ஆனா இந்த ஐஸ்வர்யமானால விற்க முடியல. மோசே எல்லாத்தையும் வித்துட்டான், வித்துட்டு அதை வாங்கிட்டான். இன்னைக்கு நம்ம மோசையை குறிச்சு எத்தனை வருஷமா எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. மோசஸ் த கிரேட் ப்ராஃபிட், ஹல்லேலூயா, மகத்தான ஒரு தீர்க்கதரிசி. இன்னைக்கு அவன் அதை பெற்றிருந்தான்னா அது சரித்திரத்துல வேணா ரெண்டு எழுத்து அவனை பற்றி வரலாம். சரித்திரத்துல மோசேங்கிறவர் பெரிய ராஜாவா இருந்தார், எகித்துல ராஜாவா இருந்தார் என்று அப்படி வேணா வரலாம். அது அழிஞ்சு போகும். இப்ப அவனுடைய பேர் என்ன இருக்கு, எட்டர்னிட்டியில இருக்கிறது. மோசஸ் தி கிரேட் ப்ராஃபிட், பெரிய தீர்க்கதரிசி. பாருங்க, இது வந்து பெரிய ட்ரெஷர். அவன் வந்து என்ன, அதை விக்கலன்னா இதை பெற முடியாது. அதனால அந்த ஃபீல்ட வாங்கணும்னா இதெல்லாம் விற்கணும். அதான் நினைச்சால் அவனுக்கு அந்த உள்ளத்துல சந்தோஷம் இருக்கிறது. இந்த ரெவலேஷன் அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. அதனால இந்த உலகப்பரமான காரியங்கள் அவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு நல்ல சான்ஸ் பா, நல்ல சான்ஸ் அவன் எடுத்துட்டான். அவன் வந்து அறிவில்லாதவன், முட்டாள், அவனுக்கு தெரியல எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனி. எனக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி வரல, அவன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி பிறந்திருக்கிறான். ஆனா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான். விட்டுட்டு இத கோல்டன் நக்கெட்ஸ், அந்த ஃபீல்ட வாங்கினான், ஃபீல்ட வாங்கி கோல்டன் நக்கெட்ஸ். ஹல்லேலூயா. இல்ல மோசஸ் த கிரேட் ப்ராபர்ட்டி, நம்ம அவனை வாயார புகழுகிறோம். எத்தனை பேர் அந்த மோசையை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை ஆயிரம் வருஷமாக அவன் புகழப்படுகிறான். பரலோகத்துல நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்தோடு ஒலிவ மலையில வந்து நிக்கிறான். அவன் அதை விக்கலன்னா நிக்க முடியுமா? பாருங்க அந்த பொசிஷன், அந்த கோல்டன் நக்கெட்ஸ், அந்த ரெவலேஷன் அவனுக்குள்ள வரும் பொழுது அந்த கோல்டன் நக்கெட்ஸ் அவன் பெற்றுக்கொண்டான். இதெல்லாம் எகிப்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் விற்று விட்டான். அவனுக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. கிரேட் ப்ராபர்ட்டி, யாருமே எதிர்த்து நிற்க முடியாது. மோசே கிட்ட யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. எகிப்தின் மந்திரவாதிகள் எதிர்த்து நிற்க முடியாது. யாரும் கிரேட் ப்ராபர்ட் அவன், அவனுக்கு கிரேட் அனாயிட்டிங். காரணம் என்ன? அந்த கோல்டன் நக்கெட்ஸ் அவன் பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. அந்த ஃபீல்ட வாங்கியிருக்கிறான். ஒரு ஸ்டோரி சொல்லுகிறார். 60வது வருஷம் 7வது மாதம் 22வது தேதி பேராகிராப் 18 சொல்லுகிறார். வாட்ச்மேன், வாட் ஆஃப் த நைட், ஜாமக்காரனே இப்பொழுது நேரம் என்ன ஆகிறது என்ற அந்த தலைப்பிலே கொடுக்கப்படுது. ஒரு ப்ராஸ்பெக்டர், ரிச் மேன் ஆகணும்னு விரும்புகிறான். ப்ராஸ்பெக்டர்னா புதையில கண்டுபிடிக்கிறவன், ஆய்வாளர். அரிசோனாவில் ஒரு ஸ்டோரி, பிரதர் பிரணா சொல்லார், ஒரு ஸ்டோரி வந்துச்சு. அதை நான் புக்கில், அது பேப்பர்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ ஏதோ வந்திருக்கு. பிரதர் பிரணா வாசிக்கிறார், வாசித்து சபையில் சொல்கிறார். ஐ ரெட் சம் இயர்ஸ் அகோ அபவுட் ஏ ப்ராஸ்பெக்டர் இன் அரிசோனா. அவர் அதை வாசித்து, அதை வாசித்ததுனால பிரசங்கத்தில் அதை சொல்கிறார். ஒரு ப்ராஸ்பெக்டர் இருந்தான். அவன் காட்டுக்குள்ளே போயிட்டு அவன் வந்து ஆராய்ச்சி பண்ணுகிறான், புதையில் இருக்கிறத ஆராய்ச்சி பண்ணுகிறான். பொழுது அந்த புதையில கண்டுபிடிச்சிட்டான். முதல்ல கண்டுபிடிச்சதுனால அவன் ஒரு நாளில் என்ன சேர்ந்தால் தன்னுடைய கழுதையை கூட்டி கொண்டு போகிறான். அந்த கழுதை பொதி சுமக்கும். தன்னுடைய ஃபெய்த்ஃபுல் டாக், அவனுடைய அவனை நேசிக்கிற அந்த நாயை கூட்டி கொண்டு போகிறான். ஒரு நாளில் என்ன செய்கிறான் என்றால் அவன் அந்த இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருக்க புதையில ஒரு அங்கே டைமண்டு, கோல்டு, தங்க கட்டிகள், டைமண்ட்லாம் இருக்குது. அதை தோண்டி எடுத்து அதை சாக்கில் போட்டு கழுத மேலே ஏற்றி கொண்டு வரான். யாருக்குமே தெரியாது அது நடுக்காட்டில் இருக்குது. அதை எடுத்து கொண்டு வந்து அங்கே நேரம் பொழுது போய்விட்டது. இப்பொழுது ராத்திரி ஆகிவிட்டது. அங்கே ஒரு பழைய குடிசை இருந்தது. ஒரு இடத்துல ஒரு குடிசை இருக்கிறது. அதை அந்த இடத்துக்கு வந்து அங்கே ராத்திரி வந்து தங்குகிறான். அப்பொழுது ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி அந்த அதனுடைய அந்த ட்ரெஷர் எல்லாம் பார்க்குறான். அந்த கோல்டு டைமண்ட்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஷைனிங்காக இருக்கு. அதை மேசை மேலே வச்சு அந்த வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது நாளைக்கு இதெல்லாம் நான் விற்று பணமாக்கி நான் பெரிய மில்லினியராக மாறப்போகிறேன். ஓ டுமாரோ ஐ வில் சேஞ்ச் தீஸ் நக்கெட்ஸ் ஃபார் கரன்சி. இந்த கட்டிகளெல்லாம் விற்று நான் பணமாக்கி, அண்ட் ஐ வில் பை கிரேட் கார்ஸ், விலையுறந்த காரை வாங்குவேன். ஐ வில் ட்ரிங்க் குட் விஸ்கி, விலையேறப்பட்ட விஸ்கியை நான் வாங்கி குடிப்பேன். ஆல் தோஸ் திங்ஸ் ஐ வில் டூ, ஆல் தோஸ் திங்ஸ் அண்ட் ஹேவ் அ பிக் டைம். எனக்கு ரொம்ப நல்ல நேரம் இருக்கும், நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அண்ட் ஐ வில் கோ எவ்ரி டான்ஸ், நான் எல்லா டான்ஸுக்கும் போவேன். சினிமா காரிகளோடு அந்த டான்ஸ்லலாம் நான் பங்கு பெறுவேன். ஆல் வுட் டூ டே. அவன் வந்து அவிதமாக அவன் வந்து மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது அவனுக்கு ராத்திரி ஆகிவிட்டது. தூங்கும் பொழுது நாய் வந்து குறைக்கிறது. ஹிஸ் டாக் கெட்ச் பார்க்கிங் பார்க்கிங் அவே. நாய் வந்து விடாமல் லொல் லொல்னு குழச்சிக்கிட்டே இருக்குது. இவன் என்ன கதவை திறந்து வெளியே போய் ஷட் அப் சொல்கிறான், வாயை மூடு சொல்லும் பொழுது. அதுக்கு பிறகு அவன் மான் பண்ணிட்டு பண்ணு படுத்துக்கிடுறான். படுத்த பிறகும் அதுவும் பிறகும் நாய் குறைக்குது. அதெல்லாம் பிரண்டாந்திருப்பும் வந்து ஷட் அப் என்று சொல்லுகிறான். அப்படியும் என்ன திரும்பி படுக்க தூக்கம் வரும் பொழுது நாய் மறுபடியும் குலைக்கும். அது குலைச்சதுனால ஃபைனலி த டாக் பார்க்கட் அகைன். மறுபடியும் அது குறைத்தது. அதனால அவன் என்ன செய்தான், அவனுக்கு கோபம் வந்து விட்டது. நாளைக்கு நான் பெரிய மில்லினியரா மாறப்போறேன், நான் எல்லா சந்தோஷத்தையும் அறிவிக்க போகிறேன், இந்த நாய் வந்து அதுக்கு இடையூறா இருக்குது அப்படின்னு சொல்லி கன்னை எடுத்துக்கிட்டு போயிட்டு, உனக்கு நீ எனக்கு இனிமேல் தேவையில்லை, உன் வாழ்க்கையை இதோட முடிச்சிருந்தேன்னு சொல்லி ஷூட் பண்ணிட்டான். நாய் செத்து போச்சு, அந்த சத்தம் அடங்கி போச்சு. இவர் நல்லா தூங்கிட்டார். தூங்கும் பொழுது அவனை ஏற்கனவே ஒருத்தன் மறைமுகமாக நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் ட்ரெஷரை எடுத்து வந்ததும், அந்த பொக்கிஷத்தை கொண்டு வந்ததும், அவன் தங்குற இடத்தெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அவன் மறைவாக இருக்கிறான். அவனை பார்த்து தான் நாய் குறைக்குது, அந்த திருடனை பார்த்து தான் நாய் குறைக்குது. இவனுக்கு அது அந்த திருடன் மறைவாக இருக்கிறான். அதனால் நாய் நம்ம தூக்கத்தை கெடுக்குதுன்னே அவன் கொன்று போட்டு விட்டான். இப்பொழுது நாய் செத்த உடனே குறைக்கிற சத்தம் இல்லை, இதை அவன் தூங்கிவிட்டான். அந்த கொள்ளைக்காரன் என்ன செய்தான், பதிவிருந்து பார்த்தவன் இப்போ நேர கத்தி எடுத்து அவனுடைய ஹார்ட்டில் என்ன செஞ்சால் மார்பில் குத்தி அவனை அப்படியே சாகடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். அண்ட் ஃப்ளஞ்சிடு சேஃபர் நைட் இன் டு ஹிஸ் பூசன் அண்ட் டுக் த கோல்டு அண்ட் லெஃப்ட் ஹிம் வித் இட். ஓ, வாட் டிட் ஹீ டூ? ஹீ கில் த வாய்ஸ் தட் வாஸ் வார்னிங் ஹிம், லெட் தட் நாட் பி அவர் ஸ்டாண்ட். அவன் வந்து தன்னை எச்சரிக்கிற அந்த சத்தத்தை வந்து அவன் கொன்று போட்டான், அந்த வார்னிங் சவுண்டை கொன்று போட்டான். அதனால் என்ன செய்யுதுன்னா, அவனுக்கு எல்லாத்தையும் இழந்து போனான். நீங்கள் அப்படி இருக்காதங்கன்னு சொல்கிறார். அந்த வாய்ஸ் தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. என்னுடைய முதலாவறைக்கு முன்னோடியாக யோவான்சானனை அனுப்பினேன், என்னுடைய ரெண்டாவறைக்கு முன்னாக உன்னை அனுப்பினேன், உன் செய்தி உலகமெங்கிலும் போகும். 17வது நபருக்கு ஓகிய நதியில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல லுக்கப் லுக்கப்னு சொல்ல மூணு முறை ஆண்டவர் சொல்கிறார். அந்த சத்தம் கேட்குது. அவர் யங் மேனு, அதே செய்தியில் பின்னால் இருக்க பேராகிராஃபில் சொல்கிறார், அவருடைய மனைவி ஹோப்பு இன்னும் மேரேஜ் முடியல, அந்த அம்மா தான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3000-4000 பேர் நதியில் இருக்கிறாங்க. 500 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறார். 17வது நபருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இதோ அந்த சத்தம் லுக்கப் லுக்கப்னு கேட்கும் பொழுது அவரே பயந்துட்டார். பார்க்கும் பொழுது அந்த சத்தம் கேட்டது, என்னுடைய முதலாம் வரைக்கு முன்னோடியாக யோவான்சானனை அனுப்பினது போல என்னுடைய ரெண்டாம் வரைக்கு முன்னோடியாக உன்னை அனுப்பிறேன், உன் செய்தி உலகமெங்கிலும் போகும். இந்த சவுண்ட் தான் அந்த வாய்ஸ். இந்த வாய்ஸை வந்து கேட்டு அநேர் மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. பேப்பர்லலாம் வந்துச்சு. இப்படியா ஒரு லோக்கல் பிரீச்சர் வந்து ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அந்த பால் ஆஃப் ஃபயர் வந்தது, அதுலேருந்து சத்தம் வந்தது. இப்படி எல்லா இடத்துக்கும் அந்த நியூஸ் போய்விட்டது. பாருங்க அந்த வாய்ஸ் இன்னைக்கும் சொல்லுது, ஹல்லேலூயா. பென்காமே ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார், ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் தான் நம்மளை வரியைக்கு ஆயத்தப்படுத்தும், அந்த மெசேஜ் தான் ஆயத்தப்படுத்தும். இன்னைக்கு அந்த சத்தமானது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வாய்ஸை இன்னைக்கு அநேகர் ஸ்டாப் பண்ணுறாங்க. சாபன போதர்கள் அந்த வாய்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. தங்க ஜனங்கள் கேட்க விடாதபடி ஸ்டாப் பண்ணாங்க. அந்த வார்னிங் வாய்ஸை அந்த நாயை ஷூட் பண்ணது போல இன்னைக்கு அந்த சத்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி சாபனத்து மக்கள் அவர்கள் அவ்விதமாக செய்யும் பொழுது, அதற்கு விரோதமாக சொல்லும் பொழுது அவங்களுக்கே ஆபத்து. அந்த வார்னிங் சவுண்டை கொடுத்து எச்சரித்து அந்த அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா அவன் மட்டும் அந்த நாயை கொல்லாதபடி அதை கொலைக்கிறத பார்த்து அந்த திருடனை கண்டுபிடிச்சு அந்த திருடனை அவன் ஷூட் பண்ணியிருக்கணும். அவனோட கையில் துப்பாக்கி இருக்கு. நாயை ஷூட் பண்ணதுக்கு பதிலாக அந்த திருடனை ஷூட் பண்ணியிருக்கணும். நம்ம இன்னைக்கு வார்னிங் மெசேஜை வந்து நம்ம வந்து அதுக்கு செவி கொடுக்குறோம், திருடனை வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம், கள்ள போதர்களை நம்ம ஷூட் பண்ணுறோம், தவறான உபதேசங்களை நம்ம ஷூட் பண்ணுகிறோம். இது தப்பு. அதனால அந்த திருடனை நம்ம ஷூட் பண்ணால் நம்ம ட்ரெஷர் நமக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ட்ரெஷரை வந்து நம்ம பாதுகாத்து நம்ம மல்டி மில்லினியராக மாறலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க அந்த ட்ரெஷர் எங்கே இருக்கு. அந்த ட்ரெஷர் வந்து ஹிடன், மறைக்கப்பட்டிருக்குது. எங்கே மறைக்கப்பட்டிருக்குது? இந்த மெசேஜ் தகவல். ஹல்லேலூயா. பிரதர் 1120 செய்தி கொடுத்துருக்கிறார். அந்த அதுதான் ஃபீல்டு. அந்த ஃபீல்டை நம்ம வாங்கணும், அந்த மெசேஜை வாங்கணும். அந்த மெசேஜுக்குள்ளே கோல்டன் நெக்கெட்ஸ் இருக்குது, அதில் வெளிப்பாடு இருக்குது. ஹல்லேலூயா. அதுக்குள்ளே இருக்கிற கோல்டன் நெக்கெட்ஸ் ரெவலேஷன். இந்த பாஸ்டர் என்ன செய்கிறார், அதெல்லாம் வாங்கிட்டார். அதையே மெடிடேஷன் பண்ணுகிறார். உலகத்தின் மக்களுக்கு இந்த மெசேஜ் வந்து பெருசா தெரியல, இதனுடைய வேல்யூ தெரியல, ஃபீல்ட்ல புதர்லாம் வளர்ந்துருக்கு, இது ஒரு சாதாரண காட்டு நலன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ட்ரெஷர் இருக்குது. அந்த 1120 செய்திக்குள்ள 1100 மெசேஜுக்குள்ள என்ன இருக்கு? கோல்டன் நக்கெட்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம அந்த செய்தியை வாங்கிட்டோம், அதுக்காக நம்ம சாபனத்தை வித்துட்டோம். நம்ம சிஎஸ்எஸ் சபையும், நம்ம பெந்தகோ சபையும், நியூ ஜெருசலேம் சபை, ஏஜி சர்ச்சி, இதோ பாட்டுவேடு சர்ச்சி, எல்லாத்தையும் வித்தாச்சு, வித்து ஃபீல்ட வாங்கிட்டோம். ஹல்லேலூயா. இதுக்குள்ள கோல்டன் நக்கெட்ஸ் இருக்கு. நம்ம அதை தோண்டி எடுத்தும் பொழுது அது நம்மளை ரிச் மேனா மாத்துது, உங்களை விசேஷித்தவளாய் மாற்றுகிறது, உங்க வந்து என்ன சின்லெஸ் பிரைடா மாத்துது. பாவம் இல்லாத மனவாட்டி, கரைதரை இல்லாத மனவாட்டியாக உங்களுக்கு ரேப்சரை கொண்டு வருது. உங்களுக்கு வெட்டிங் சப்பர், மில்லினியம், இதோ சிட்டி, கோல்டன் சிட்டி, டைமண்ட் சிட்டி, எல்லாம் அதில் இருக்க எல்லாம் அவ்வளோ வேல்யூவல் இருக்கு. அதில் அவ்வளோ ட்ரெஷர், தங்க கட்டிகள் இருக்குது, கோல்டன் நக்கெட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எடுத்துருக்கிறீங்க? நீங்கள் அந்த ஃபீல்டை வாங்குறதுக்கு வித்துருக்கிறீங்க. உங்களுடைய ட்ரெஸ் கோடு இருக்கிறது, உங்களுடைய டினாமினேஷன் இருக்குது, எல்லாத்தையும் வித்துட்டு, நம்ம அதெல்லாம் வித்துட்டு நம்ம இதை வாங்கியிருக்கிறோம், இந்த மெசேஜை வாங்கியிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஃபீல்டை வாங்கியிருக்கிறோம். இந்த ஃபீல்டுக்குள்ள தான் கோல்டன் நக்கெட்ஸ் இருக்குது. இதை தோண்ட தோண்ட நக்கெட்ஸ் நிறைய இருக்கு, சுமக்க முடியாத அளவுக்கு நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் தோண்டினாலும் உள்ள இருக்க நக்கெட்ஸ் வந்து நிறைய இருக்கு. நானும் அதை தோண்டி தோண்டி பார்க்குறேன், தோண்டி தோண்டி பார்த்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், எனக்கு சொந்தமாக்கி கொண்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். அள்ள அள்ள குறையாது. ஹல்லேலூயா. அவ்வளோ நக்கெட்ஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் நமக்கு தந்திருக்கிறார். த ட்ரெஷர் இஸ் ஹிடன் இன் அஸ். இப்பொழுது அந்த ட்ரெஷர் நமக்குள்ள இருக்கு. அந்த ட்ரெஷரை நம்ம அந்த ஃபீல்ட்லேருந்து எடுத்து இன்னைக்கு நமக்குள்ள ஆண்டவர் பிளேஸ்மெண்ட், அந்த ட்ரெஷர் வந்து நமக்குள்ள இங்கே மறைஞ்சி இருக்கிறது. அது என்ன, திஸ் கிரேட் ட்ரெஷர், வி நோ த ட்ரெஷர் இஸ் யூ. இது என்ன, இஸ் இன் யூ, உங்களுக்குள்ளே இருக்கிறது. த நாலேஜ் ஆஃப் ரெவலேஷன் கம் இன் டு த ஃபுல்னஸ் இன் திஸ் அவர். இன்னைக்கு அது ஃபுல்னஸ்ஸாக வந்திருக்குது. நம்ம அந்த ட்ரெஷரை நம்மளோட ஹார்ட்ல பெற்றிருக்கிறோம். ரெண்டு கொஞ்சம் 4 6-7 வாசிக்கலாம்.
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்.
இதோ இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்க அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்கிறது. 7 வசனம்.
இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில்,
இந்த பொக்கிஷத்தை, இந்த கோல்டன் நக்கெட்ஸ், இந்த டைமண்ட்ஸ் வந்து மண்பாண்டத்திலே, இந்த சரீரமாகிய மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கிறது. அதை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இங்கே வரும்பொழுதான் நீங்கள் கோல்டன் நக்கெட்ஸை பெற்றுட்டு போகிறீங்க. இந்த ரெவலேஷன், இந்த ரெவலேஷன் தான் வேற, அது அதிக வல்லமை. பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ள முடியாது. அதெல்லாம் இதை விட அதிக வல்லமை எதுவுமே கிடையாது. இதான் 7 தண்டர் மெசேஜ். இந்த ரெவலேஷன் தான் 7 தண்டர்ஸாக இருக்கிறது. அந்த 7 சீலுக்குள்ளே இருக்கிறதானே, அந்த அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான வெளிப்பாடுகள், அதுதான் 7 தண்டர்ஸ். வாட் ஆர் த ரெவலேஷன் கண்டெய்ன் இன் த 7 சீல்ஸ்? அதுதான் 7 தண்டர்ஸ். அதுதான் ரெவலேஷன். இந்த ரெவலேஷனை இன்னைக்கு நம்முடைய மண்பாண்டத்தில் பெற்றுக்கும். இந்த அழிந்து போகிற சரீரம், உடஞ்சி போகிற சரீரம், இதை இதை ஒருத்தல சரீரம், இந்த சரீரத்திலே, இந்த மண்பாண்டத்துக்குள்ளே நமக்கு அந்த கோல்டன், இந்த ட்ரெஷர், ஃபீல்டில் இந்த ட்ரெஷரு, அந்த மெசேஜில் இருக்க ட்ரெஷர் வந்து இன்னைக்கு நம்முடைய ஹார்ட்டில் வந்துட்டு. அதில் பசுத்த பவுல் சொல்கிறார், இதை நீங்கள் மண்ட பொக்கிசத்தை, இந்த மகத்தான வல்லமையை, தேர் இஸ் நோ பவர் சச் அஸ் த ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இதோ என்ன சொல்ல, இதை விட நோ ப்ரிவைலிங் பவர், இதை விட மேற்கொள்ள வல்லமை இல்லை. இந்த வல்லமையை நீங்கள் உங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றீர்கள். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வல்லமையான ஜீவியத்தை தருகிறது. இது பெரிய ட்ரெஷராக இருக்குது. நான் இதை இழந்து போக முடியாது. இதை என் வாழ்நாள் முழுசும் நான் என் இதயத்துக்குள்ளே பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவிதமாக சொல்ல முடியும்? நம்மலாம் ஜெபிக்கலாம். நம்மலாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரே வசனத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வளோ காரியத்தை சொல்லிவிட்டார். அந்த நிலத்திலே புதையல் இருக்கிறது. அவன் அதை பார்க்கிறான், அதை மறைத்து சந்தோஷத்தினால் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் அதை பெற்றிருக்கோம். இந்த பேரபிள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறி இருக்கிறது. த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் நம்முடைய ஹார்ட்ல இருக்கு, அது மெசேஜில் இருக்கிறது. இன்னைக்கு அவர் ஹார்ட் நம்முடைய ஹார்ட்ல இருக்கு, ஆண்டவர் மனவாட்டியினுடைய ஹார்ட்ல அதை பிளேஸ் பண்ணியிருக்கிறார். இந்த மகத்தான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கும் என்று அறிந்து கொள்ளும்படி இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டம் இந்த சரீரத்திலே நம்ம இந்த அந்த அந்த பொக்கிஷத்தை இந்த ட்ரெஷர் அது இன்னைக்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. உலகத்துக்கு அது தெரியவில்லை, அது நமக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லாருக்காத்துக்கும் நம்ம சோத்திரங்களை ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவர். அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீங்கியதா, அந்த அன்பை நான் நேசர் என்னை அன்பால் இழுத்தார், பாசமாய் அவரோடு இணைத்தார். நேசர் என்னை அன்பால் இழுத்தார், பாசமாய் அவரோடு இணைத்தார். அவர் மன்னி அல்லேலூயா மாதர் நன்றி. அன்பு இயேசுவின் அன்பு எந்தன் பாவத்தை நீங்கினதா, அந்த அன்பை நான் என்றும் அல்லேலூயா அன்பை நான் என்றும். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நறுமட்டமாக உடைய வார்த்தையை தியானித்து நீர் வாயை திறந்து சொன்ன அந்த ஓமையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை இப்பொழுது கடைசி காலத்தில் வாழ்கிற எங்களுக்கு அதை ரியலாக மாற்றி இருக்கிறது. அது பேரபிள் அல்ல, அது வந்து எங்கள் வாழ்க்கையில் அது ரியலாக இருக்கிறது. நாங்கள் அதனுடைய நிறைவேறுதலாக இருக்கிறோம். யூஆர் த மேனிஃபெஸ்டட் வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தை எங்களிலே வெளிப்பட்டிருக்கிறது, நிறைவேறி இருக்கிறது. எங்களை மனசில் வச்சு தான் நீர் அதை சொல்லியிருக்கிறீர். உங்களுடைய தாட்ஸ் எங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறீர். கர்த்தாவே, வாசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். ஒருவராயிலும் இந்த பொக்கிஷத்தை இழந்து போகாதபடி, ஆபிரகாம் எப்படி மனசில் வச்சு அந்த நிலத்தை வாங்கினானோ, அந்தவரே அந்த மோசே எவ்விதமாக மனசில் வச்சு அவன் அதை வாங்கினானோ, அதே போல் நாங்கள் வாங்கத்தக்கதாக உதவி செய்யும். பென்னனுக்குள்ளே அது வைக்கப்பட்டது. அவரோட மெசேஜ் மூலமாக அந்த அந்த ஃபீல்டை கொண்டு வரும் பொழுது நாங்கள் இப்பொழுது அந்த ரெவலேஷனை பெற்றிருக்கிறோம். அது இப்பொழுது எங்கள் ஹார்ட்டில் மறைந்திருக்கிறது. உலகம் அதை அறியவில்லை, சோபனம் அதை அறியவில்லை. அவங்க பார்வையில் அது ஒரு ஃபீல்டாக இருக்கிறது. இது ஒரு ஊழியம் என்று நினைக்கிறார்கள், இது ஒரு உபதேசம் என்று நினைக்கிறார்கள். இது அப்படி அல்ல, இது கோல்டன் நக்கெட்ஸ் என்பதை உலகம் அறியவில்லை, சோபனத்து மக்கள் அறியவில்லை. எங்களுக்கு நீர் வழிபடுத்தினதுக்காக சொல்றோம். நாங்கள் இந்த பொக்கிஷத்தை திருடன் திருடி கொண்டு போகக்கூடாது. அந்த திருடனை நாங்கள் ஷூட் பண்ண வேண்டும். அந்த வாய்ஸை நாங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த வாய்ஸ் எங்களோடு கூட பேசுகிறது. அந்த வாய்ஸை நாங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள். இந்த ஃபைனல் வாய்ஸுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அந்த வாய்ஸை நாங்கள் எச்சரிக்கும் பொழுது நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாட்டன் இஸ் ஆஃப்டர் த ட்ரெஷர். அவன் பின்னால் சாத்தான் வந்து கொண்டிருக்கிறான். இந்த ட்ரெஷரை வந்து பிடுங்கலாம் என்று நினைக்கும் பொழுது நாங்கள் அதை இழக்காதபடி கர்த்தாவே நாங்கள் அதை பற்றி கொள்ள உதவிச்சு. அந்த ஐஸ்வர்யவான் இழந்து போய்விட்டான். அவனுடைய கடைசி காட்சி பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். அவன் அந்த பொக்கிஷத்தை வாங்குவதற்கு தன்னால் மற்ற காரியங்களை விற்க முடியலை. நாங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு உண்மை ஃபாலோ பண்ணுகிறோம். உலக காரியங்கள் வார்த்தைக்கு முரண்பட்ட எல்லா காரியங்களையும் விற்றுவிட்டு நாங்கள் உண்மை ஃபாலோ பண்ணுகிறோம். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நேசிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உண்மை நேசிக்கிறோம். எங்களுக்கு எட்டர்னல் லைஃப் உண்டு, எங்களுக்கு ரெசரேஷன் பாடி சேஞ்ச் உண்டு. எங்களுக்கு ஆண்டவரே பெரிய மகத்தான ஸ்தானத்தை நீ தருகிறி. குயினாக எங்களை உயர்த்துகிறி. குயின் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படியாக நாங்கள் எங்களுக்கு நியூ ஜெர்சிலே டைமண்ட் சிட்டி எங்கே வைத்திருக்கிறேன். ஒருத்தராயில் இதை மிஸ் பண்ணாதபடி இந்த வசனத்தை கேட்கிறவர் எல்லாருமே அதை பற்றி கொள்ளத்தக்கதாக, அதை இழந்து போகாதபடி அதை பிடித்து கொள்ளத்தக்கதாக, தங்களுடைய இதயத்திலே அதை வைக்கத்தக்கதாக இயேசுவே நீர் உதவி செய்வீராக. ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜப விண்ணப்பங்கள் எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக. 14ஆம் தேதி நடக்கிற பிரேயர் மீட்டிங், இதோ அந்த ஆண்டவரே அந்த அந்த ஃபீஸ் எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதி, எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நீர் வாய்க்க பண்ணுவீராக. எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு அனுகூலமாக்கித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.